1914 துருக்கியர்கள் கையில் இருந்த இஸ்ரேல் மீண்டுமாக இஸ்ரேலருடைய கையில் போகணும்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து மேப்பிலே இல்லாத ஒரு தேசம் 1948 உதயமாகி இன்றைக்கு ஒரு அந்த பகுதிகளில் மேற்காசிய பகுதிகளில் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாங்க. அந்த முஸ்லீம் கண்ட்ரி அரப் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் யார் இப்போ இஸ்ரேல் கண்டா அவ்வளோ பயந்து நடக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி காலங்கள் மாறிக்கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளை. அப்போது இந்த ஒரு விஷயத்தோடு இன்றைக்கி நம்ம நிறுத்தலாம். நிறைய விஷயங்கள் இஸ்ரேல் பற்றி பேசணும், அது தனியாக சப்ஜெக்ட் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த 7 காலங்கள் என்பது 2520 வருடங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே வந்து முடியுதுன்னா கிமு 606 ஸ்டார்ட் ஆகி கிபி 1914 வந்து முடிகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலம் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோன்னா ஒரு தீர்க்க தரிசிக்கு 1 மாசத்துக்கு 30 நாள், 1 வருஷத்துக்கு 360 நாள் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ 360 நாள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எவ்வளோங்க 360 வருஷம் அது கூட நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்குரிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. அதாவது கால தீர்க்க தரிசனங்களை திறக்க உதவும் திருவுக்கோள்கள் குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ பொறுமையோடு கேட்டு உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதி போறாங்க.
தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் வருவதாக. தேவன் இந்த வாரத்திலும் நம்மளுக்கு வாய்ப்பு தந்து உங்கள் யாவரையும் நம்ம முகமுகமாக சந்திக்கும் இந்த ஒரு மகிழ்ச்சியான நாளுக்காக கூட நான் அவருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாஞ்சை உங்களுடைய வைராக்கியம் மிகுந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் வர காலங்களிலே நீங்கள் கர்த்தருடைய சீஷர்களாக மாறி இந்த உலகத்திலே நம்முடைய சர்வ வல்ல தேவனுக்கும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் நீங்கள் ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்திலே நீங்கள் வாழவும் இந்த ஒரு வகுப்புகள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அதற்காகவும் இந்த நாளிலே தேவனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நம்மளுடைய தொடர் வகுப்புல நம்மளுடைய பாகம் நாகமானின் 7 மூழ்குதல் என்கிற பாடத்தை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்துல ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் மகன் ஈசாக்கினுடைய திருமணம் இல்லைங்களா. அதுக்கு பின்பாக மறைந்திருக்கக்கூடிய ஆழமான சத்தியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ அது வெறுமனே ஒரு கதை இல்லைங்களா, வெறுமனே ஒரு கதை இல்ல, மாறாக அது ஒரு மாபெரும் சத்தியம். உங்களுக்கு நல்லா தெரியும், சூரியன் சந்திரன் நம்ம பார்த்தோம். சூரியன் வந்து கர்த்தராய் இயேசுவின் சுவிசேஷம். அவர் சொன்ன சத்தியங்கள் இந்த உலகத்துக்கு சூரியனுடைய ஒளி. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் சந்திரனுடைய ஒளி. ஏன்னா சந்திரனுக்கு சுயமா எந்த ஒளியும் இல்ல, சூரியன் கிட்ட வாங்கணும். அது மாதிரி கர்த்தராய் இயேசுடைய உபதேசங்கள் இதன் மேல் பிரதிபலிக்கும் போது மாபெரும் சத்தியங்கள் அதை வந்து சொல்லித்தரும். இல்லைன்னா அது வெறுமனே ஒரு கதையாக இருக்கும், அவ்வளவுதான். அதாவது கதை படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஆனா அந்த கதைக்கு பின்பாக இருக்கிற சத்தியம் இப்படிதான் நம்ம பாக்குறோம். அப்போ மகிமையான சுவிசேஷத்தின் ஒளின்னு பாக்கணும். அப்போ இந்த ஒரு சந்திரனை போல தேவன் வச்சிருக்கிறார் பழைய ஏற்பாட்டுல. அப்ப பழைய ஏற்பாட்டுல நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் சவுண்ட் ஜாஸ்தி இருக்கா? அப்ப பழைய ஏற்பாட்டுல நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் நம்ம பார்க்கும்போது அது நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்துருக்கோம். நிழல் இருக்குது, அப்புறம் எப்படி இருக்குதுங்க, போதனையாக இருக்குது, எச்சரிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த வகையில தான் அநேக விதமான சத்தியங்கள் இருக்குது பழைய ஏற்பாட்டில். இன்னைக்கு நம்மளுடைய தொடர் வகுப்புகளில் ஒரு 2-3 பாகம் தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா 53 கிளாஸஸ்க்கு அந்த பக்கம் நம்ம இன்னும் நிறையா நம்ம படிக்க போற வாஞ்சி உள்ள சகோதரர் சகோதரிகளுக்காக இன்னும் எவ்வளவு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வேதாகமத படிச்சு முடிக்க முடியாதே, 2000 வருட காலமாக படிக்கிறாங்க, முடியாது. அப்ப தேவனுடைய மாபெரும் சத்தியங்களை நம்ம அதுக்கு பின்பாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம படிக்க போறது ஒரு பாகம் என்னன்னா இந்த ஒரு நாகமானனுடைய கதை. அப்ப நாகமானனுடைய கதை என்ன நிழல் வச்சிருக்கிறார் தேவன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப அந்த இன்னைக்கு அந்த ஒரு கதை பகுதிக்கு நம்ம இப்ப போகலாம். 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 1-ல் இருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் இங்க நம்ம பார்க்கும் போதுங்க, சீரிய ராஜா அவனுடைய படைத்தளபதி நாகமான். சீரிய ராஜான்னா அந்த காலத்துல வந்து சிரியா கண்ட்ரி இருக்கீங்களா, தேசம், சிரிய தேசம். ஒவ்வொரு அந்த இந்த ஒரு காலப்பகுதியில சீரியர்கள் வந்து உலகமெங்கும் ஆட்சி பண்ணாங்க. மேக்சிமம் எல்லா நாடுகளையும் பிடிச்சிட்டு அவங்க துருக்கி அவங்களுடைய கேபிட்டல் சிட்டி. அப்ப அங்கிருந்துட்டு உலகத்தை எல்லாம் அவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு தேசத்துல வந்து அவங்க ஒவ்வொரு ராஜாக்கள் கிட்ட கப்பம் வாங்கிட்டு இருப்பான். இஸ்ரேலர் ராஜா கிட்ட கூட இந்த டைம்ல அவங்க கப்பம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு எம்பையர் நடந்துட்டு இருந்துச்சு, இவங்களுடைய சாம்ராஜ்யம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப அந்த டைம்ல அந்த சீரிய ராஜாவுக்கு இருக்கிறாரு ஒரு படைத்தளபதி ஜெனரல், மேஜர் ஜெனரல் சொல்லலாம், கமாண்டர், சீஃப் கமாண்டர். என்ன போஸ்ட் பாத்தீங்களா, சாதாரணமான போஸ்ட் இல்ல. நாகமான் அவர் வந்து அவருடைய படைக்கு தளபதியாக இருந்தார். அவருக்கு கீழே தான் எல்லாம் அந்த ஆர்மி எல்லாமே வேலை செய்யும். இப்ப நம்ம இந்தியாவில இருக்கிறாங்க மூன்று தளபதிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்குதுங்க? அவங்க நினைச்ச அந்த நாட்டையே பிடிச்சிடலாம், நைட்டோ நைட்டோ பிடிக்கலாம், மூணு பேர் திட்டம் போட்டாங்கண்ணா இல்லைங்களா, அவ்வளவு பவர் இருக்குது. ஒரு நாட்டினுடைய வெற்றி தோல்வி யார் கையில் இருக்குது, அவங்க கையில தான் இருக்குது. அப்ப அவ்வளோ பெரிய போஸ்ட் இங்க நாகமானுக்கு இருந்துச்சு. அப்ப பெரிய மனுஷனும் பராக்கிரமசாலியா இருந்தார், ரொம்ப பவர்ஃபுல் வேரியர், பயங்கரமான சண்டை போடுறவர், அப்போ நல்ல அறிவு உள்ளவர். இப்படி இருக்கும்போது ஆனா அதுல என்ன ஒரு பிரச்சனைக்குதுன்னு அவருக்குள்ள குஷ்ட ரோகி, அவர் குஷ்ட ரோகி ஆயிட்டாருங்க. எப்படி இருக்குங்க, அப்ப இப்ப அவ்வளோ பெரிய படத்தளபதி, அவ்வளோ பெரிய ஆர்மி ஜெனரலு, அப்படியெல்லாம் இருந்தும் கூட குஷ்ட ரோகியா இருந்தா ஜனங்களுக்கு அந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சா எப்படி இருக்கு அவருக்கு, பாத்தீங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சு அவருக்கு. அது எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தாலும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜார்ஜ் புஷ் இருக்கிறாருங்க, இப்ப ஜார்ஜ் புஷ்க்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, யாராவது மதிப்பாங்களா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கிளின்டன் பாத்தீங்களா, பெரிய அதிபதியா இருந்தாருங்க, பிரசிடென்ட் இருந்தாரு. ஆனா ஒரு 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 ஸ்திரீனுடைய பிரச்சனையில மாட்டிட்டு என்ன ஆச்சுங்க, அவரு கோர்ட்டுக்கு அதுக்கு இதெல்லாம் போயிட்டு எவ்வளவு கேவலமாயிடுச்சு. அப்போ அந்த குஷ்டரோகம் அப்படின்னாக்கா அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற ஒரு எய்ட்ஸ் மாதிரிங்க. இன்னைக்கு வந்து இந்த எய்ட்ஸுக்கு மருந்து இருக்குதா? இன்னைக்கு வந்து மருந்து இல்ல இல்லைங்களா? எய்ட்ஸ் வந்து என்ன ஆகணும், கண்டிப்பா அவன் கண்டிப்பா செத்துருவான். இந்த ஒரு காலப்பகுதியில கூட குஷ்டரோகம்னா ஒருத்தன் குஷ்டரோகி ஆயிட்டான்னா அதுக்கு மருந்தே, அந்த காலத்துல மருந்தே கிடையாது, அவன் கண்டிப்பா செத்துருவான். அதுதான் அவங்களுக்கு என்ன மருந்து தடவுனாலும் ஒன்றும் ஆகாது, எங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே ஒண்ணுமே இல்லை அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு குஷ்டரோகம் சரி பண்ண முடியுமா? இன்னைக்கு சரி பண்ணிடலாம். முந்தையெல்லாம் வந்து 1 இயர் மருந்து சாப்பிட்டா சரி பண்ணிடுவாங்க, அப்புறம் 6 மாசத்துக்கு பண்ணிட்டாங்க, இப்ப 3 மாசத்துல சரி பண்றாங்க. 3 மாசம் ஆரம்பத்துல கண்டுபிடிச்சிட்டா சரி பண்ணிடுவாங்க இல்லைங்களா? அப்ப இந்த குஷ்டரோகம் அந்த காலத்துல அப்படி எல்லாம் ஒரு இது இல்லை, இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிப்பாங்க. இப்ப நம்ம ஒயிட் பேட்ச் வரும் உடம்புல, முதல்ல அங்க என்ன பண்றோம், ஊசி வச்சு குத்தி பாக்குறாங்க. உணர்வு இருந்துச்சுன்னா அது தேமல், உணர்வு இல்லை அப்படின்னாக்க அது என்ன, குஷ்டரோகம். அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவ நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போது இந்த குஷ்டரோகிகள் என்ன பண்ணும், கொண்டு போய் ஊருக்கு வெளியே வெளியில சேர்த்திடணும். அப்புறம் கொஞ்ச காலம் அவன் இருப்பான், அவனுக்கு சரியாச்சுன்னு அவனுக்கு தோணுச்சுன்னா மீண்டும் வந்து ஆசிரியர்கிட்ட காமிக்கணும் இல்லைங்களா, ஆசிரியர்கிட்ட காமிக்கணும். ஆசிரியர் செக் பண்ணி பார்த்துட்டு ஓ சரியாச்சுக்குது நீ ஊருக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஊருக்குள்ள போலாம், அப்படி சரியாகுமா குஷ்டரோகம் இல்ல? ஏன்னா குஷ்டரோகம் நிறைய வகை இருக்குதுங்க. இப்ப தேமல் இருந்துச்சுன்னா என்னாகும், சரி இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வைரஸ், இது வந்து வைரல் எஃபெக்ட், வைரஸ் கிருமியினுடைய ஒரு எஃபெக்ட், இது சரி பண்ண முடியாது, வைரஸ்க்கு இன்னும் மாத்திரை மருந்து கண்டுபிடிக்கல, தடுப்பு மருந்து தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்ப இந்த மாதிரி டைம்ல வெளியில தள்ளிடுவாங்க. அப்போ மீண்டும் சரியாச்சு நம்ம எப்படி வரோம்னா, சாதாரண ஏதாவது தோல்வியாதியா இருக்கும் அது சரியாயிடும், சாதாரண தோல்வியாதான் இருக்கும், வெள்ளையா இருக்கும் அவ்வளவு, மத்தபடி கொஞ்ச நாள் சரியாயிடும், தேமல்ல இருக்கிறதுனால அது சரி. அவன் கொண்டாந்து காமிப்பான், ஓ உனக்கு இதுலப்பா நீ சரி ஜனங்களுக்குள்ள போலாம். ஆனா குஷ்டரோகம் இருந்தா என்ன ஆகாது, சரியாகவே ஆகாது. அப்போ வந்து அவங்கள அங்கேயே இருந்து சாக வேண்டியது. இப்படித்தான் இந்த குஷ்டரோகம் பத்தி நம்ம பாக்குறோம். ஆனா அந்த காலத்துல இந்த ஒரு குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு வந்துட்டா சரி பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிட்டா மனசு எப்படி இருக்குங்க? இன்னைக்கு வந்து ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு, எச்ஐவி பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க, எப்படி இருக்குங்க அவங்க மனசு? அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வேலை வெட்டிக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம், காசு பணம் சேர்க்கலாம், குழந்தை குட்டிங்களை வளர்த்தலங்கிற ஆசை இருக்காது, ரொம்ப மனசு கஷ்டம் இருக்கும். இப்ப நம்மளுக்குள்ளேயே இன்னைக்கு வந்து இருக்கிற எல்லா நம்ம ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒரு ஒரு வியாதி இருக்குது இல்லைங்களா, மெயினா ஒரு வியாதி. அந்த வியாதி நம்மள என்ன பண்ணிட்டு இருக்குது, அப்பப்போ நம்மளுக்கு வந்து சோர்வுல கொண்டு போறது. சில பேருக்கு வந்து சரியே ஆகாது அப்படின்னு ஒரு வியாதி இருந்து எப்படி இருக்கும், மனசு எவ்வளவு கஷ்டம் இருக்குது நம்மளுக்கு இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு குஷ்டரோகமாக இருந்தாரு இந்த பராக்கிரமசாலி நாகமான். அப்போ டியூட்டிக்கு போகும்போது எப்படி போவாருங்க, டிப்டாப் ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கெல்லாம் ஸ்டார் எல்லாம் வச்சு எல்லாம் இது பண்ணிட்டு அப்படியே பூட்ஸ் எல்லாம் போட்டு அப்படி போவாரு. பயங்கரமா போவார். ஆனா வீட்டுக்கு வருவாரு, சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கழட்டும் போது அந்த பேட்ச் பார்க்கும் போது என்ன இருக்கு அவருக்கு, அப்படியே மனசுல என்ன ராஜா கிட்ட அங்க இங்க எங்கெங்கெல்லாம் சொல்லி பார்த்துட்டார், ஒன்னும் பண்ண முடியாது இல்லைங்களா. டியூட்டியில் இருக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல், வீட்டுக்கு வந்து அவ்வளோதான் மனசு ஒரு மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு டைம்ல இந்த சீரியர்கள் எல்லா தேசங்களையும் தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் போது இஸ்ரேல் இருந்து நிறைய பேர்த்த சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது அப்போ இந்த சிறை பிடிச்சு கொண்டு போறதுல ஒரு சின்ன பொண்ணுங்க, அந்த பொண்ணை வந்து சிறை பிடிச்சி அப்பா அம்மா கிட்ட இருந்தாலும் பிரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அட குழந்தை பாவம் இவ்வளவுனாலும் அவங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்துச்சு, நம்ம வந்து வீட்டு வேலைக்கு கூட்டிட்டு போறோம் வேற தேசத்துக்கு, அப்படியெல்லாம் மனசாச்சியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சிறை பிடிச்சாலும் அவ்வளவு இழுத்துட்டு போயிருவாங்க, அவ்வளவு ஏதோ ஒரு ரேட் கேட்டு போட்டு அந்த வீட்டுக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா சுமாரும் கூட்டிட்டு போயிருவாங்க. அப்போ சீரியா தேசத்துக்கு இந்த இஸ்ரேல் இருந்து ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல வேலைக்காரியா வச்சுக்கிறார். ஏன்னா கண்டிப்பா வேலைக்கு வேணுமே, ஏன்னா நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணுமே இல்லைங்களா. அவங்க எல்லாம் வேலை செய்யறதுக்கு பதிலாக இவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க வேலைக்கு கண்டிப்பா. ஆனா நம்மளுக்கு நல்லா என்ன புரியுதுன்னா, இந்த கண்டிப்பா இந்த நாகமான ஒரு பெரிய மனுஷனாக்குறாரு. அப்ப தன்னுடைய வியாதி சரியாகிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்திருப்பார். என்னென்னலாம் மருத்துவர்கள் என்னென்னலாம் இன்னும் கூட நம்ம பாக்குறோங்க, சில வியாதியெல்லாம் வந்துட்டா டாக்டர் கிட்ட போயிட்டு சரியாகலைன்னா அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறன்னு சொன்னா என்ன சொல்றாங்க, அந்த டாக்டர் போக வேண்டாம் இந்த டாக்டர் கிட்ட போங்க. அப்ப இங்க போய் பாப்பாங்க, அங்க போய் சரியில்லைன்னா வேற யாராவது சொல்லுவாங்க இந்த டாக்டர் கிட்ட போங்கன்னு. அப்ப அங்க கூட போவோம் நம்ம. அப்புறம் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு எங்க போய் சரியாகல அப்படின்னா இங்க ஒரு மந்திரவாதிக்கிறார் அங்க போங்க அப்படின்னு சொன்னா அங்க கூட ஜனங்க போவாங்க. அங்க போய் செட் ஆகலைனாக்கா வேற அவங்களுடைய ஆப்போசிட் மதத்துக்காரங்கிட்ட சொல்லுவாங்க, அப்ப எல்லாம் பார்க்க மாட்டாங்க, அங்க கூட போவாங்க, எங்க வேணாலும் போவாங்க. என்ன ஆகணும் அதுதான் நோக்கம். அப்போ இந்த நாகமான் கூட முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு, பெரிய மனுஷனா எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணதுக்கு அவர் ரெடி ஆகிறார். ஆனா என்ன ஆகணும், உஷ்ட்ரோகம் மட்டும் சரியாகணும். அப்படித்தான் அவர் ட்ரை பண்ணிட்டே இருந்து பாத்துட்டே இருந்தாருங்க. அப்போ ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. லாஸ்ட் என்னாச்சுன்னா மூன்றாவது வருஷம் இந்த பொண்ணு முதலே இந்த ஒரு சிறை பிடிச்சிட்டு போகும்போது போன அன்னைக்கு இந்த பொண்ணு வந்து நாகமான் கிட்ட சொன்ன கேப்பாருங்களா, ஏன் கேட்க மாட்டாங்க. பஸ்ல முன்னாடியே வர முடியாது இந்த பொண்ணு, வேலைக்கார பொண்ணு இல்லைங்களா, வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் தளபதிக்கிட்ட போய் நின்று பேச முடியுமா. அப்ப ஃபர்ஸ்ட்லயே சொன்னா கேட்க மாட்டான். ஃபர்ஸ்ட்ல அவன் என்ன பண்ணிட்டு போனா எல்லா பக்கமும் போய் கேட்டுருக்கான், எல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு வீட்டுல இருந்து அப்படியே நோட் பண்ணிட்டே இருக்கு. காலையிலேருந்து சாயங்காலம் வந்தா நாட்டினுடைய நியூஸ் சொல்ல மாட்டாரு, இந்த மாதிரி நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன், அங்க போயிட்டு அவ ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா, அவ ஏதோ எல்லா தலையெல்லாம் வச்சு தடவிட்டு இருந்தா ஒன்னும் சரியாகல. இப்படித்தான் வீட்டுக்குள்ள அவரும் அவருடைய ஒய்ஃப் பேசிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு அதை காதல் வாங்கிட்டே இருக்கு. அப்போ டெய்லி வர்றாரு, டெய்லி சொல்லிட்டே இருக்கிறாரு, கவலை இருந்துட்டே இருக்குது மனசுக்குள்ள. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அவர் இல்லாத டைம்ல அந்த எஜமானி கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி என்ன சொல்லுதுன்னா, சமரே இருக்கிற தீர்க்க தரிசி கிட்ட போனா இந்த ஒரு வியாதி சரியாகும். சின்ன பொண்ணு ஆரம்பத்தில் சொன்னா கேட்க மாட்டாங்க கண்டிப்பா. இது கரெக்டா சமயம் பார்த்து சொல்லுது பாருங்க அந்த பொண்ணு, நினைச்சு பாருங்க அது. ஏன்னா இவர் ரொம்ப நொந்து போயிட்டாரு, நீ யாராவது கிடைப்பாங்களான்னு பாத்துட்டு இருக்காரு, எங்க சொன்னாலும் போறதுக்கு ரெடி. அப்ப அந்த டைம்ல இந்த பொண்ணு சொல்லுது, இஸ்ரேல்ல நீங்க போனீங்கன்னா தீர்க்க தரிசி கிட்ட பார்த்தா செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த அம்மா எஜமானி அம்மா அவங்க புருஷங்கிட்ட சொல்லுது. அப்ப என்னாச்சுன்னா ஐந்தாம் வசனம் படிங்க, அப்ப ராஜா கிட்ட போய் சொல்லிருப்பாரு கண்டிப்பா நாகமான், இல்லைங்களா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குதாமா இஸ்ரேல்ல, அவன் நான் போயிட்டு வந்துட்டுங்களா அப்படி கேட்கும் போது, சரி ரைட் நீ கிளம்பு, இஸ்ரேல் ராஜாவுக்கு நானு லெட்டர் போறேன். ஏன்னா ராஜா யாருக்கு லெட்டர் தருவாரு, ராஜா ராஜாவுக்கு தான் லெட்டர் தருவாரு. அவ நிருபம் வாங்கிட்டு கையில பாருங்க நிறைய கொடுத்துட்டு இருக்கிறார், 10 தாலந்து வெள்ளி, 6000 சேக்கல் பொண்ணு, 10 மாற்று வஸ்திரங்கள், இதெல்லாம் 2 பேர் சேர்ந்து தூக்க முடியாது, அவ்வளவு பெரிய கிஃப்ட்ஸ், அவ்வளோ கிஃப்ட், என்ன வேணாலும் செய்து ரெடி, அவ்வளவு பெரிய பணக்காரர். அப்ப எல்லாம் எடுத்துட்டு அவர் போறார், போயிட்டு ராஜாவின் இடத்துல வந்து அந்த லெட்டர் கொடுக்கிறார். அப்ப லெட்டர் கொடுக்கும்போது 7வது வசனம் கொஞ்சம் படிங்க பாருங்களா, ராஜா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி டாக்டரா நினைச்சிட்டு கொண்டு போய் லெட்டர் கொடுத்தா என்ன பண்ணுவான், இஸ்ரேல்ல வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறாரு ராஜாக்கு தெரியல பாருங்க, அந்த இஸ்ரேல் ராஜாக்கு. அப்ப அன்னைக்கு இருந்து அந்த இஸ்ரேல் ராஜா விக்கிரகாரதனை பண்ணிட்டு இருந்தான். அப்போ தேவனுடைய தீர்க்கதரிசி உள்ளுக்குறாரு எலிசா இருக்கிறா தெரியல அவனுக்கு. லெட்டர் பார்த்தோன்னு என்ன பண்ணிட்டான், துணியெல்லாம் கிழிச்சிட்டு இருக்கிறான். ஆனா ஒரு சின்ன பொண்ணு சிறைக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போன பொண்ணுக்கு விவரம் புரியுது, இஸ்ரேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, நினைச்சு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த சின்ன பொண்ணுக்கும் இந்த ராஜாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுல மட்டும் இல்லைங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த சின்ன பொண்ணு நீங்க எடுத்துக்கலாம், அந்த ஒரு சின்ன பொண்ணு நீங்க பாருங்க, யாருடைய வீட்டில் இருக்குது? ஒரு விரோதியினுடைய வீட்டில், கரெக்டா? ஒரு விரோதியினுடைய வீட்டில் இருக்குது. அது மட்டும் இல்ல, தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்தெல்லாம் பிரிச்சுட்டு வந்துட்டாங்க. மீறி போனார், 15, 16, 14 அப்படி இருக்கும். இவ்வளவு காலம் வீட்டுல இருந்துட்டு திடீர்னு பொண்ணு வேற ஒருத்தன், யாரோ ஒருத்தன் வீட்டுல போயிட்டு வேலை செய்யணும். வீட்டுல போனா என்னங்க, தூங்குறதுக்குள்ள இடமெல்லாம் நல்லா பக்கா பெட்டு போட்டு தருவாங்களா? நல்லா வந்துட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லுவாங்களா? எடுத்து கொஞ்சுவாங்களா? எவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்க. அந்த காலத்துல அடிமைகள இறக்கமே கமிக்க மாட்டாங்க, அடிப்பாங்க திடீர்னு. என்னன்னு இன்னைக்கே நடக்குதுங்க அதெல்லாம். அப்ப அந்த காலத்துல சொல்லவே வேண்டாம். அப்ப அந்த மாதிரி ஒரு விரோதி வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்குதுங்க அந்த பொண்ணு. ஆனா மனசுல என்னக்குது, விரோதிய கூட அந்த ஒரு மனசு இருக்குது பாருங்க. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல்ல போனா தேவனுடைய தீர்க்க தரிசிக்கிற சொல்றது. அப்ப அந்த சின்ன பொண்ணுக்கு கடவுள் பத்தின ஒரு நாலேஜ் எப்படி இருந்து பாருங்க. அப்ப அந்த நாலேஜ் யார் வர வச்சுக்கிறாங்க? அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் கண்டிப்பா. எப்படி ஒரு பயபக்தியான ஒரு பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க நினைச்சு பாருங்க. தங்களுடைய சத்துருக்களை கூட சிநேகிக்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, தேவனுடைய கட்டளைகளை பிரமாணங்கள். அது கூட இங்க நம்ம பாக்குறோம், நோட் பண்றோம் நம்ம. அப்போ ஆனா இந்த ராஜா கிரார், இஸ்ரேல் ராஜா, அவருக்கு அந்த மாதிரி விசாசம் இல்ல. துணியில கிழிச்சிட்டு குஷ்டரோகத்தை சரி பண்றதுக்கு நான் யாரு, நான் வந்து மருத்துவரா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நம்ம கூட திருப்பி ஏதோ படையெடுக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிறனாலு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறான். அப்போ என்னாச்சுன்னா, 8வது, ஏன்னா இந்த ஆசாரியர்களே அல்லது தீர்க்கதரிசிகள் வந்துட்டு கொஞ்சம் இன்ஃபுளுயன்ஸ் ஆன மனுஷங்க, கொஞ்சம் நல்ல செல்வாக்கான மனுஷங்க அந்த காலத்துல இருந்தாங்க இல்லைங்களா? எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க. இப்ப இந்தியாவில கூட வந்து யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம், மத தலைவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம். தலைவர்கள் இந்த ஆளுகை செய்யறவங்க யாருகிட்ட வந்து கேக்குறாங்க, அவங்க கிட்ட வந்து ஐடியா கேக்குறாங்க. இப்ப ஜார்ஜ் புஷ் இருக்கிறாரு அமெரிக்கால, யாருகிட்ட போய் அடிக்கடி கேட்டே இருப்பாருங்க. அவர் எந்த ஒரு வெளிக்கு இருக்காமா, இல்ல போப்பு கிட்ட போய் கேப்பாரு, போப்பு கிட்ட கேப்பாரு. ஈராக் மேல சண்டை போடணுமான்னு கேக்குறதுக்கு அங்கத்தான் கேப்பாங்க. அதே போலத்தான் ஒவ்வொரு தேசத்துலயும் அவங்கவுங்களுடைய மதத்தின் தலைவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இங்க கூட இஸ்ரேல ஒரு பெரிய தீர்க்க தரிசிக்கிறாரு, ஆனா இஸ்ரேல் ராஜாக்கு இவரை பத்தி தெரியல, ஆனா தீர்க்க தரிசிக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அரண்மனையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இவருக்கு வந்து அப்பப்போ தெரிஞ்சிட்டே இருக்குது. அப்போ ராஜா துணியை கிழிச்ச விஷயம் எலிசாவுக்கு தெரிஞ்சிட்டு சொல்றாரு, ஏ அண்ணாப்பா துணியெல்லாம் கிழிச்சிட்டு இருக்க நீ என்ன ஒரு ராஜாவா இருக்கிற நீ, அந்தால நீ நம்ம கிட்ட அனுப்பி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லி விடுறாரு. அப்போ அதே மாதிரி என்னாச்சுன்னா, 9வது வசனம் அப்படியே தகவல் சொல்லியாச்சு. ராஜா சொல்லிட்டாரு, அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, வர சொல்லிக்கிறாரு, போயிருங்க அப்படி சொன்னோம். எப்படிங்க படை தளபதி வரும்போது எப்படி இருக்கும், அப்படியே சும்மா ரதங்கள், எத்தனை ரதங்கள் வந்திருக்குமா பின்னாடி இல்லைங்களா? இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் எல்லாம் வந்தாங்கன்னா எவ்வளவு வருதுங்க பின்னாடி காருக்கா? இப்ப இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்ப சீஃப் மினிஸ்டர் வந்து நின்று எப்படி இருக்குங்க? இப்ப நம்மளே இப்படி உட்காந்துருப்போமா? எல்லாம் போயிட்டு வாங்க சொல்லுவோம் இல்லைங்களா? எல்லாம் போயிட்டு வந்துட்டு வாங்க வாங்க, இந்த பிரதர் எல்லாம் ரொம்ப பயந்துருவாங்க எல்லாம். அவெல்லாம் வந்துட்டு ரொம்ப வரவேற்பு, அதை காலெல்லாம் கழுவி அப்படி எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து என்ன மரியாதை நம்ம செஞ்சிருவா இல்லைங்களா? எவ்வளவு சாப்பாடு வகை அது இது என்னென்னமோ பண்ணிடுவோம் நம்ம. அப்ப அது மட்டும் இல்ல, வந்து நிக்கும் போது எப்படி இருக்குங்க, சைலண்டா வருவாங்களா? இப்ப நம்மள கிளாஸ்க்கு வர்றவங்கள வர்ற அந்த மாதிரி வருவாங்களா? ஒரு பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்தா பயங்கர தடபுடலா வருவாங்க இல்லைங்களா? அன்னைக்கு வந்து ஆர்மி வந்திருக்குது எலிசாவினுடைய வீடு. வீடு வந்து ரொம்ப குடிசை வீடு, குடிசை வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் பட்ட பட படம் வந்து நிக்கிறான், எல்லாம் பூட்ஸ் வந்து இதெல்லாம் போட்டு அப்படியே ரதங்களை வந்து பயங்கரமா வந்து நிக்கும். அப்ப நிக்கும் போது 10வது வசனம் படிக்கலாம். இல்ல இல்ல சரி சொல்லுங்க என்று சொல்ல சொன்னாங்க. எலிசா நம்ம நினைச்ச மாதிரி உடனே குடிசை விட்டு வெளியில வந்துட்டு, வாங்க சார் உடம்பு பொண்ணு கவலைப்படாதீங்க, வாங்க நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்ல, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சுட்டு அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, நீ எங்க போனா, நான் உன்னை என்ன நீ பார்க்கவே வேண்டாம், நீ நேரம் எங்க போயிடு, நேரம் நீ ஜோர்தான்ல போயிட்டு 7 தரம் மூழ்கிட்டு அப்படியே போயிருந்தார், அவ்வளவுதான் உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எப்படி இருக்கும் ஒரு படை தளபதிக்கு இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அந்த மாதிரி லீடர் சேராத வந்தா நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஒரு சின்ன ஆள் அனுப்பி அப்படியே போக சொல்லிடுங்க அப்படின்னு எப்படி இருக்குங்க? அப்பவே எல்லாம் நொறுக்கிடுவாங்க, அடிச்சு நொறுக்கிடுவாங்க இல்லைங்களா? அப்ப அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்மி ஜெனரல் அப்படி சொல்லும் போது அவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு, நியாயமான கோபம் தான் அது. 11வது வசனம் படி, நான் வரும்போதே மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு, ராஜாவே ரெக்கமெண்ட் பண்ணு பிக்கிறாரு. அப்போ நம்மளை பார்த்தோன்னே ஆள் என்ன பண்ணுவான், வந்து கால உழுவான், உழுதுட்டு எல்லாம் அப்படி பண்ணிட்டு அங்க சொல்றான் பாருங்க அப்படின்னு அவன் வெளியே வந்து நின்று தன் தேவன் சொல்றான், நம்ம தேவன் சொல்ல அவன் சொல்றான், அவனுடைய தேவன் அவரோட கடவுளுக்கு தொழுதுட்டு அப்படியே ரொம்ப மரியாதையில எந்த இடத்துல குஷ்டரோகம் இருக்குதோ அந்த இடத்துல தொடரும். இன்னைக்கு வந்து குஷ்டரோகத்தை போய் யாராவது தடவிட்டு இருப்பாங்களா? தடவ மாட்டாங்க இல்லைங்களா? ரொம்ப பயம் இருக்குது. அப்போ எவன் நினைச்சிட்டு வர்றான், தான் பெரிய தளபதிக்கிறதுனால இவர் வந்து நல்லா அந்த இடத்த தடவே அங்கெல்லாம் பண்ணி பயங்கரமா ஜபால் அதெல்லாம் பண்ணி சரி பண்ணி அனுப்புவாரு அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா இந்த என்ன சொல்லிக்கிறாரு 12 வருஷம் பாத்தீங்களா? அப்போ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. நம்ம தேசத்துல சிரியாவில 2 நதிகள் போயிட்டு இருக்குது. என்ன நதி அது? ஆப்புனா ஆப்புனா பருப்பாருங்க. அது என்ன ஆப்புனா பருப்பாருன்னா, ஹிஸ்டரியில் நம்ம பார்த்தோம்னா 2 நதிகளும் சிரியாவில் ஓடுற நதி பளிங்கு தண்ணி மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி. ஆனா இஸ்ரேல் ஓடுத யோர்தான் நதி, நம்ம அதை பத்தி எடுக்க போறோம். யோர்தான் நதி எப்படி இருக்கும்? ஆமா, அது எப்போது டீ மாதிரி போயிட்டு இருக்கும், அந்த கலர்ல தான் இருக்கும் யோர்தான் நதி. அப்போ பாக்கிறதுக்கே ரொம்ப அருவறுப்பா இருக்கும். அப்போ நம்ம தேசத்தில் இல்லாத நதி தான் இங்க இருக்குதா? இதெல்லாம் ஒரு நதியா? யோர்தான் எல்லாம் ஒரு நதியா அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ரிட்டர்ன் போறாரு. போயிடலாம், வேண்டாம், வந்தோம் செட் ஆகுன்னு பார்த்தோம், ஒண்ணு முடியல, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கிளம்புறாரு. அப்போ கூட நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவ அவன் போல பக்கம் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பான் பின்னாடி இல்லைங்களா? இருந்தாலும் போற பக்கமெல்லாம் வரணுமே. அப்போ என்னப்பா நீ எங்க இழுத்து அடிப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரங்க சொல்றாங்க 13வது வசனத்துல. ஆனா அந்த ஊழியக்காரங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க, இருந்தாலும் சுத்தம் மடையாயிட்டுக்கிறான் இல்லைங்களா? ஏன்னா பொதுவா அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் பாக்குறதுக்கு தாங்க ரொம்ப பந்தாவா இருப்பானுங்க, ஆனா வந்துட்டு புத்தியில ரொம்ப ஒண்ணுமே இருக்காது. சும்மா நாளும் ஒருத்தன கொலை பண்ண சொல்லிடுவாங்க, அப்புறம் சும்மா நாளும் சண்டைக்கு போவாங்க யார் ஒருத்தர் கூட, வீணா வம்பு சண்டை அது இதெல்லாம் இழுத்து போட்டு. அப்போ சாயங்காலம் அப்படியே தேர் மேல ஏறிப்போம், அந்த ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சு நான் பாரு எல்லாத்திட்ட காமிச்சு. நம்ம எல்லாம் கதை படிக்கிறோம் இல்லைங்களா, இவங்களோட கதையெல்லாம். ஆனா கூடுக்குறது நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லா தெரியும். இந்த கிருஷ்ண தேவராயரு, அப்புறம் வந்து தென்னாலி ராமா, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த தென்னாலி ராமுக்கு என்ன தெரியுங்க, ராஜா பத்தி ராஜா ரொம்ப மழையை நல்லா தெரிஞ்சிட்டு. அதனாலதான் அவருக்கு வந்து எப்போது ஏதோ ஒன்று குறும்பு பண்ணிட்டே இருப்பார் ராஜா கிட்ட. ராஜாவுக்கு புரிய வைக்கணும்னு ஏதாவது பண்ணணும், குறும்பு பண்ண அப்பதான் புரியும் அவங்களுக்கு, இல்லைன்னா சொல்லியில கேட்க மாட்டணும். அப்போ அந்த மாதிரி இங்க புரிஞ்சிருக்கிற அந்த ஊழியக்காரங்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கு புரியுற விஷயம் இந்த ஆளுக்கு புரியல பாருங்க. என்ன அருமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க, பெரிய ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணுவ? ஆமா, நீ வந்து இப்போ இந்த யூதயா மலையில ஒரு 10,000 வருஷம் ஏறி இறங்கி அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? நீ கண்டிப்பா ஒரு 10,000 ஆடுகளை பலி செலுத்து அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா என்ன பண்ணுவான்? கண்டிப்பா அவன் செஞ்சிருப்பான், கண்டிப்பா செஞ்சிருப்பான். இவ்வளவு நகை கொடு அப்படின்னு கேட்டிருந்தா கண்டிப்பா கொடுத்துட்டு இருந்திருப்பான் இல்லைங்களா? எலிசாவுக்கு ஒரு பெரிய அரண்மனை கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பான்? கண்டிப்பா கொடுத்துருப்பான், எல்லாமே செஞ்சிருப்பான். ஆனா எலிசா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப சிம்பிள், ஏப்பா இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் சொன்ன கூட செய்யறது ரெடியா கரிய, ஏன் போய் தண்ணியில ஒரு 7 டைம் மூழ்கிட்டு போவ, வந்தது வந்து செஞ்சுட்டு போ, ஏன் வந்து இவ்வளவு ப்ரொசீஜர் எடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு ரொம்ப பயந்துதான் சொல்லிருப்பாங்க அண்ணா இல்லைங்களா? ஏன்னா திடீர்னு கத்தி வெட்டிப்படுவோம். அதனால நல்ல மூடு அதெல்லாம் பார்த்து ஆளுநுடைய கொஞ்சம் புத்தி பார்த்து ரொம்ப பணிவா போய் ஐயா எப்படியாவது செய்யுங்க, ரொம்ப சிம்பிள் தானே சொல்லிக்கிறார் அப்படி இப்படி சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி ரெடி பண்ணும்போது அப்போ மனசுக்குள்ள தோண்டிட்டு இருக்குது, சரி செஞ்சு பாத்திரலாம் அப்படின்ட்டு அவன் இறங்குறான். இப்போ 14வது வசனம். அப்போ இவன் போயிட்டு என்ன போடுறான்னா, யோர்தான்ல இறங்குறான். இறங்கும் போது ரொம்ப டென்ஷன்ல போறான், மனசுக்குள்ள கண்டிப்பா என்ன இருக்கும், அவனுக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்கும், அது யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள சொல்லி விட்டாரு விஷயம், அப்புறம் இவனுக்கு வேற சப்போர்ட் பண்றானுங்க. சரி ஆனதாட்டும் ஒரு டென்ஷன்ல போய் அப்படியே ஃபர்ஸ்ட் டைம்லயே சரியாகட்டும், என்ன போய் 7 டைம் இறங்கணும் அப்படின்னு அவன் யோசிச்சிருப்பான் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் டைம்ல போயிட்டு பார்த்தோன்னு பாத்துருப்பான், ஃபர்ஸ்ட் டைம்ல போய் பார்த்தோன்னு என்ன பண்ணிருப்பான் கண்டிப்பா? சரி 7 டைம் போயிட்டு வந்து பாக்கலன்னு பாத்துருக்க மாட்டான், கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம்லயே பாத்துருப்பான், ஏன்னா அது சார் மனுஷங்களுடைய புத்தி அப்படித்தானே. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா அப்படியே இருக்குது, சரி அப்ப அதுக்குள்ள மேல கரையில இருந்து சார் இன்னொரு டைம் சார் இல்லைங்களா? அப்ப உடனே திருப்பி இன்னொரு டைம் உள்ள போயிட்டு வந்து பாரு, ஒண்ணுமே சேஞ்ச் இல்ல அப்படி போகுது. அப்ப ஜனங்க 3 டைம் இப்படியே சொல்லிட்டே இருந்திருப்போம், 3 டைம் போயிட்டு வந்தா சரியாகல, 4வது டைம் போயிட்டு வந்தாரு அப்பவும் சரியாகல, 5வது டைம் கூட சரியாகல, 6வது டைம் கூட சரியாகல, 7வது டைம் உள்ள போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாக்குறாரு இல்ல, உடனே ஒரு குழந்தையினுடைய சரீரம் மாதிரி இருக்குது. அவ எப்படி இருந்திருக்கா அவருக்கு தண்ணிக்குள்ள அப்படியே குதிச்சுட்டு இருக்காரு. அப்போ இன்னைக்கு கூட அப்படித்தாங்க நிறைய பேர் இந்த எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு, இப்ப எய்ட்ஸ் இல்ல உங்களுக்கு அப்படி சொன்ன எப்படி இருக்கு அவங்களுக்கு? பாசிட்டிவ் ஆயிட்டு இருக்குது, ஒரு 5 மாசம் கழிச்சு உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண எப்படி இருக்கு அவங்களுக்கு? அதை விட சந்தோஷம் உலகத்துல அவங்களுக்கு என்ன, 1000 கோடி கொடுத்தா கூட செட் ஆகும், அவ்வளவு சந்தோஷம். இவனுக்கு எப்படி இருந்திருக்கும் நாகம்மானுக்கு, தண்ணிக்குள்ள அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப குதிச்சுட்டு இருந்திருப்பான். அப்போ ரிட்டன் வெளியில வந்துட்டு நேரம் போயிட்டு இருக்கலாம், ஆனா இங்கதான் அவங்ககிட்ட ஒரு மனமாறுதல் நம்ம காமிக்கிறோம் பாக்குறோம். நகமன் இப்ப செட் ஆயிட்டு சரியாயிடுச்சு, சரி இன்னொரு கண்ணி அந்த ஆள் மூஞ்சி எப்படி முழிக்கிறது, நம்ம பேசாம எஸ்கேப் பண்ணலாம் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு பாருங்க, 15 இப்போ யோர்தான் இருந்த இடத்துக்கும் எலிசா இருந்த இடத்துக்கும் 50 கிலோமீட்டர் அந்த காலத்துல, ரொம்ப டிஸ்டன்ஸ், 50 கிலோமீட்டர் ரொம்ப தூரம். ரிட்டர்ன் வரணும் அப்போ ரொம்ப சிரத்தை எடுத்து வர்றோம். எலிசா கிட்ட வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, பூமி எங்கும் இஸ்ரேல் இருக்கிற கடவுள் தவிர வேற கடவுள இல்ல, என்ன ஒரு சாட்சி கொடுக்கற பாருங்க. இப்ப புத்தி வந்துட்டு இருக்கு. பொதுவா மனுஷங்களை அப்படித்தாங்க, ஏன்னா இன்னைக்கு கூட அதுதான் தொடர்ந்து தொடர் கதையா இருக்குது. ஏதோ ஒரு வியாதி சரியானதா என்ன பண்ணுவாங்க, ஆமா ஆமா கடவுள் இயேசு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. பெரிய ஒரு மாறுதல் ஆயிட்டு இருக்குது இவனுக்குள்ள. சரி போய் பாக்கலாம், இஸ்ரேல்ல அவரு தவிர வேற கடவுளே இல்ல சொல்லிட்டு எலிசாட்ட போயிட்டு ரொம்ப நன்றி எல்லாம் சொல்லிட்டு அப்போ கையில என்ன வச்சுக்கிறாருங்க, இப்போது 3 அடியான் கையில காணிக்கை வாங்கிக்கொள்ளும். இப்ப எலிசா வந்துறாரு, 3 அடி வந்து பாக்குறாரு. எலிசா ஏன் வெளியில வரல, நாகமான் வந்து அப்படி நிக்கும் போது அது கூட நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லீங்களா. எலிசா ஏன் வரல, நீ வந்துப்பா, நீ வந்து இந்த சிரியா தேசத்து ராஜாவுடைய படைத்தளபதி அவ்வளவுதான், நீ கொஞ்ச நாள் இருப்ப, நீ செத்து போயிடுவ, அதுல வேற நீ குஷ்டரோகியா இருக்கிற, நீ கண்டிப்பா போயிருவ இல்லீங்களா. உனக்கு நான் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் யாரு, சர்வவல்ல தேவனுடைய தீர்க்க தரிசி, உனக்கு நான் பயந்துக்கணும் அவசியம் இல்ல, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்ற. ஏன்னா உன் மனசுல எனக்கு எனக்கு தெரியும், என்ன ஒரு ப்ரொசீஜர்ல நீ வந்திருக்கிற. அப்ப அதனாலதான் எலிசா அங்க ரொம்ப சிம்பிளா அவர் பண்ணி சிம்பிள் அசால்ட் பண்ணி விட்டார். அப்ப இந்த மாதிரி ஒரு டைம்ல தான் இப்ப சரியாயிட்டு வந்ததுக்கு அப்புறம் காணிக்க வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ எலிசா என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, கொடுத்தாலும் கூட என்ன பண்றாரு அவரு, இந்த மாதிரி ஊழியக்காரங்களா இந்த உலகத்தில இருந்து எப்படி இருக்கும், கொடுத்தாலும் வேண்டான்னு தட்டுதல் பண்ற மாதிரி ஊழியக்காரங்க இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உலகம் இல்லைங்களா. ஆனா அங்க அந்த காலத்துல வந்துட்டு எலிசா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தார். இந்த விஷயத்துல குடிச வீடு தான் நிறைய தேவைகள் இருந்திருக்கு, ஆசைப்படல, என்ன சொல்லிட்டாங்க இது எனக்கு வேண்டாம் எடுத்துட்டு போ சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொல்லிட்டாங்கன்னா, இவன் அங்க போய் என்ன பண்ணுவான், தேவனுக்கு மகிமை கொண்டு வர மாட்டான், நான் காசு கொடுத்தேன் அந்தாலும் சரி பண்ணலாம் அப்படி சொல்லிடுவா, அதனால காசை அவங்க சரி பண்ண கூட சொல்லிட்டு நீ போயிருப்பா அப்படி சொல்லிட்டாரு. அவனா நாகமான் அந்த இடத்துல கூட கொஞ்சம் இப்போ தாழ்மையாட்டிக்கிறார். இப்ப ரொம்ப பயம் ஆயிருக்கும் இல்லைங்களா, தீர்க்கதரிசி பார்த்து இப்ப ரொம்ப பயமாயிட்டு இருக்கு, இப்போ முன்னாடி நிக்கிறதுக்கே பயந்துருக்கும், அந்த கண்டிஷன் மாறிட்டு இருக்கோம். மாறிட்டு என்ன கேக்குறான் இப்போ, அதுல படிச்சிருந்த டைம் ஆகுது, நான் என்ன சொல்றேன்னா, அப்ப அந்த நாகமான் எலிசா கிட்ட என்ன கேக்குறாரு, நான் வந்து போயிடுறேன், எனக்கு 2 கோவேறு கழுதிகள் சுமக்கிற மாதிரி இந்த இஸ்ரேல் இருக்கிற மண் எனக்கு வேணும், நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துட்டு அங்க போயிட்டு என்ன பண்றேன்னா, பலிப்பீடம் கட்டி கர்த்தராகிய தேவனுக்கு மட்டும்தான் நான் தொழுது கொள்வேன், இனி வேற எந்த கடவுளையும் என்னோட லைஃப்ல நான் தொழுது கொள்ள மாட்டேன். ஆனா ஒரு காரியத்தை நீங்க எனக்கு மன்னிக்கணும், அது என்னன்னா, இந்த ராஜா வந்து அங்க சிரியா தேசத்துல ரிமோன் அவங்க கடவுள் பேர், அப்ப அந்த கடவுளை வணங்கும். இப்ப ராஜா வந்து உட்கார்ந்தா என்ன பண்ணும், எல்லாரும் உட்காரணும், நில்லு நின்னா நிக்கணும், வளைஞ்சா விளையணும், அவங்க போய் சாமி கும்பிட்டா இவங்க இப்படி நிக்க முடியுங்களா. இப்ப இங்க நம்ம ஆபீசர்களே நம்ம எடுத்துக்கலாம், இப்போ ஆபீசர்களை பாத்தீங்களா, இப்ப கலவை போனோடனே வணக்கம் போடணும், இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க சாயங்காலம் வரைக்கும் இல்லைங்களா, மத்த வேலையெல்லாம் விட்டுருவானுங்க, ஏன்னா அந்த ஞாபகத்துக்கு வராது, இவன் நம்மளுக்கு வணக்கம் போல இவனுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பான் இல்லைங்களா. மெமோ ஹிமால ஏதோ ஒன்று ரெடி பண்ணிருப்பான். இன்னைக்கு சாதாரண ஆபீசங்களே அப்படி இருக்கும்போது, அப்போ ராஜா அவர் பாரு சாமி முன்னாடி இப்படி பெண்டாகுவார் இல்லைங்களா, பெண்டாகும் போது நாகமான் இப்படி நிக்க முடியாது, நாகமான் கூட என்ன பண்ணும், இப்படி கொஞ்சம் பெண்டாகணும். அதுக்கு வந்துட்டு எலிசா கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கொடுத்துருங்க, கண்டிப்பா அதை செஞ்சாகணும், நான் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது எலிசா என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நீ அப்படியே பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஆனா நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, என்ன எப்படி சொல்லலாம் எலிசா அந்த மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கல. ஆனா அப்படி இல்ல, ஏன்னா இந்த நாகமானுடைய மனசுல என்னக்குதுங்கிறது எலிசாவுக்கு. ஆனா அதே மாதிரி இன்னைக்கு நம்ம செய்யலாம்னு சொன்னா அதுவே ஆகாதுங்க, நம்மளும் போயிட்டே சரி நான் சும்மா தங்க அப்படி பண்றேன் மனசுல ஒண்ணு இல்ல அப்படி இன்னைக்கு நம்மளுக்கு இல்லது, அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை வேற, அன்னைக்கு இருந்த ஒரு நிலைமை வேற, அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அங்க ரிமோனுக்கு முன்னாடி வளையும் போது நான் கொஞ்சம் வளைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நீ போய்க்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எலிசா கூட இந்த ஒரு வேலைக்காரர் இருந்தாருங்களே, ஆமா அவருக்கு ரொம்ப ஆசை ஆட்டிக்கிது, அவர் போய் அவர்கிட்ட அந்த இதெல்லாம் வாங்கிட்டாரு, 2 பேர் சுமக்கிற மாதிரி கொடுத்த வந்தாரு. அப்ப அதை வாங்கிட்டு வந்துட்டு வரும்போது எலிசா கலை தெரிஞ்சிட்டு, அப்ப அவருக்கு பிடிச்ச குஷ்டரோகம் இவருக்கு வந்துச்சு. சரி ரைட், இதுதான் அந்த கதை நம்ம பாக்குற அவ்வளவுதான். அப்போ ஆனா இந்த நாகமான் இப்போ எல்லாம் சரியாச்சு, சரியாயிட்டு எல்லாம் தன்னுடைய படை வாரத்தோட போறார் சிரியா தேசத்துக்கு போறார். போனோடனே முதல்ல யாரை மீட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லைங்க? அந்த பாப்பா இல்லைங்களா? ரொம்ப சின்ன பொண்ணு, ராஜா கிட்ட கூட கண்டிப்பா போயிருக்க மாட்டான். ஆனா அதெல்லாம் பைபிள் இல்ல, நம்ம கொஞ்சம் ரீசனபிளா திங்க் பண்ணாக்கா முதல்ல போயிட்டு என்ன பண்ணிருப்பான் அந்த குழந்தைய அப்படியே எடுத்துட்டு இருப்பான் இல்லைங்க? இவ்வளவு நாள் அதை பார்த்தாலே அறுவருப்பா போவோம், அப்படியே போவோம் வரும். ஆனா இப்ப அப்படி இல்ல, முதல்ல கட்டி பிடிச்சிட்டோம் எல்லாம் எவ்வளவு முத்த கொடுத்துருக்கானா தெரியாது இல்லைங்களா? என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம்! ஒருவேளை அந்த அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்டவே கொண்டு போய் சேர்த்திருப்பான், அல்லது அந்த இஸ்ரேல்ல பெரிய ஒரு அரண்மனை மாதிரி வீடு கீடு கட்டி கொடுத்து அந்த குழந்தையெல்லாம் அங்க சேர்த்திருப்பான், அல்லது அவங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருப்பான். என்ன பண்ணிருக்காரு தெரியல, ஆனா கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு மரியாதை அவன் லைஃப்ல மறக்க மாட்டான். அந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா அவன் செஞ்சிருப்பான், கண்டிப்பா அதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ இதுல நம்மளுக்கு என்ன பாடம் இருக்குது? இதைத்தான் இன்னைக்கு லெசன் ஆகுதுங்க. இது ஒரு கதை, அவ்வளவுதான். கதை கேட்கறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கு. அப்ப கதை முடிஞ்சு எந்திரிச்சு போக வேண்டியதானே? இல்ல, அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்குது மாபெரும் ரகசியம் தேவன் வச்சிருக்கிறான். அப்ப அந்த ஏழு தரம் மூழ்கிறது என்ன குறிக்குது? அப்போ அந்த யோதான்ல அந்த நாகமான் வந்து அதை யாரை குறிக்கிறாரு? இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். கர்த்தரா இயேசு கூட இந்த நாகமான் பத்தி பேசிக்கிறாருங்க. ஏன்னா கர்த்தரா இயேசு ஒருத்தன் பத்தி பேசினா அதுல என்ன இருக்குது? ஒரு பயங்கர முக்கியத்துவம் இருக்குதுன்னு அர்த்தம். கர்த்தரா இயேசு பேசினா என்ன இருக்கு? ஒரு வார்த்தையை சொன்னா அதுல ஒரு சத்தியம் இருக்குது. அவர் வந்து ஒரு பார்வை அப்படி பார்த்தா என்ன இருக்குது? அதுல ஒரு சத்தியம் இருக்குது. ஒரு நடந்துட்டாருன்னு என்ன இருக்குது? அவன் வாய் மூடிட்டாருன்னு என்ன இருக்குது? ஒரு சத்தியம் இருக்குது. வாயை திறந்துட்டாருன்னு ஒரு சத்தியம் இருக்குது. மூன்று வருடம் ஜீவா. அப்போ கர்த்தருடைய வாயிலிருந்து இவன் பத்தி, இந்த நாகமான் பத்தி எப்படி பேசிருக்காருன்னா, லூக்கா 4:27. ஆமா, இஸ்ரேல நிறைய பேரை வெளியில ஊருக்கு வெளியில வச்சு சாப்பாடு போடுவாங்க. குருஸ்ரோயிலுக்கெல்லாம் சாப்பாடு எப்படி கொடுப்பாங்க? ராஜ மரியாதை இருக்குமா? நாய்க்கு போடுற மாதிரி போடுவானு இல்லைங்களா? அவங்கள குகையில கொண்டு உட்கார வச்சுட்டு இங்கிருந்து சோர் வீசுவாங்க. அந்த மாதிரி நிறைய குஷ்ரோகிகள் இஸ்ரேலுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்கள சரி பண்ணல யாரு? எலிசா. யாரு மட்டும் சரியாயிட்டாங்களா? எவனோ ஒருத்தன் வெளி தேசத்துக்காரன் நாகமான் மட்டும் சரியாயிட்டாருன்னு சொல்லிட்டு கர்த்தரா இயேசு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ இதுல ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் அதுக்குள்ள அடங்கிட்டு இருக்குது. கர்த்தரா இயேசு சும்மா சொல்ல மாட்டாங்களே. அப்ப அப்படி பார்க்கும்போது சகோதர சகோதரிகள, இந்த குஷ்ரோகம் எதை குறிக்குது அதை நம்ம பார்க்கணும். இப்ப குஷ்ரோகத்தை பத்தி கொஞ்சம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வந்து குஷ்ரோகம்னா ஒரு பெரிய ஒரு வியாதியாக ஜனங்க நினைக்கிறது இல்ல. ஆனா குஷ்ரோகம் வந்தா அது என்ன பண்ணுது? முதல்ல ஒரு மனுஷன் என்ன பண்ணு, குஷ்ரோகம் ஒரு மனிதனுக்குள் வந்துட்டா அவன் என்ன பண்ணுது? மனநிலையை பாதிக்கிறது. அது கூட வந்து உள்ள யாருக்கு தெரியாது. கரெக்ட். சரீர அமைப்பு ஒழுங்கில்லாமல் ஆயிடும். சரீர அமைப்புகள் ஒழுங்கில்லாமல் ஆயிடும். அப்புறம் ஒழுங்கில்லாமல் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? நாள் பட அந்த சரீர அமைப்பு சீர்குலைஞ்சிட்டே வரும் இல்லைங்களா? மெயினா வந்து இந்த நுனிகள் வந்துட்டு, மூக்கு நுனி, இந்த விரல் நுனிகள், இதெல்லாம் என்ன அப்படியே தேஞ்சிட்டே வரும். இப்படி ஆயிடும் கையெல்லாம், அப்படியே வந்து விரைச்சிடும் இல்லைங்களா? நம்ம பாத்துக்கிறோம், நிறைய பேரை வந்து அந்த வியாதியில கஷ்டப்படுறவங்களை பாத்துக்கிறோம். எல்லாரும் மூக்கெல்லாம் இப்படி போயிடும். அப்புறம் வந்துட்டு காலெல்லாம் பெண்ட் ஆயிடும், நடக்க முடியாது, நரம்பெல்லாம் அப்படியே அந்த செயல் எழுந்துரும். இப்படியே போயிட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து அவலட்சணம் ஆயிடுறாரு, ரெண்டாவது வந்துட்டு அந்த சரீரத்தின் உறுப்புகள் என்னது அழிய ஆரம்பிக்குது, மூன்றாவது என்னாகுதுன்னா இது நல்ல முத்துன நிலைமையில உணர்வே இருக்காது. ஆமா, நெருப்புல கூட கை வச்சா அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? ஆனா சூடு தெரியாது. ஐஸ் கட்டி கொண்டு மேல வச்சால கூட ஒண்ணுமே தெரியாது. அப்போ இதுல நிறைய வகை இருக்குதுங்க. லெப்ரசியில நிறைய வகை இருக்குது. ஆனா இப்ப சில பேருக்கு வந்துட்டு உடல் வந்து நிறம் மாறுது. அது ஒரு அது ஒண்ணுமே இல்ல. அது என்னன்னா அந்த மெலமின் அப்படிங்கிற ஒரு சத்து இல்லைங்களா, அந்த அந்த நிறமி சத்து உடல்ல கம்மியாயிடுச்சு. அதனாலதான் என்ன உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா ஒயிட் ஆயிடுது. அது ஒரு வியாதியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதுல பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. வெள்ளக்கார இருக்கிறாங்களே ஃபாரின்ல எல்லாம், வெள்ளக்காரன் நம்ம சொல்றோமே, அவர்களுக்கு மெலமின் இல்ல. அதனாலதான் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறாங்க. நம்மளுக்கு மெலமின் சத்து ரொம்ப அதிகமா இருக்குது இந்தியாவில எல்லாம். அதனாலதான் நம்ம பிளாக் ஆக்குறோம். ரொம்ப நல்ல கலருங்க பிளாக். ஏன்னா நம்மளுக்கு வந்து சூரியனுடைய அந்த வெப்ப கதிரிகள் நம்மளை தாக்காது, கேன்சர் வராது, ஸ்கின் கேன்சர் எல்லாம் வராது. ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமா வந்துடும் ஸ்கின் கேன்சர். அப்போ இந்த ஒரு சத்து போறதுனால தான் நிறைய வகை இருக்குது இந்த லெப்ரசி. ஆனா பர்டிகுலரா அந்த லெப்ரசின்னு நம்ம எதை சொல்றோம்னா, இதைத்தான் சொல்றோம். முதல்ல உருவ என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும், சரீர அமைப்புகள் மாறிடும், அப்புறம் உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா அழியறதுக்கு ஆரம்பிக்கும், மூன்றாவது காலப்போக்கில் என்ன உணர்வுகளே இருக்காது, கண் பார்வை மங்கல் ஆயிடும், காது கேட்கிற திறன் கம்மியாயிடும், அப்புறம் வந்துட்டு சரீரத்தின் அசைவுகள் எல்லாம் பண்ண முடியாது, அப்புறம் நரம்பெல்லாம் செயலிழந்துடும், அப்ப எல்லா உறுப்புகளுமே கெட்டு போயிடும். அப்போ யாராவது ஒருத்தருடைய உதவியில தான் வாழ முடியும் இல்லைங்களா. நிறைய பேர்த்த நம்ம பாக்குறோம், அப்புறம் அப்படியே இருந்துட்டு கண்டிப்பா அவர் என்ன ஆயிடுவாரு, கண்டிப்பா செத்துருவார். இதுதான் இந்த குஷ்டரோகம் குறிக்குது. அப்போ இந்த குஷ்டரோகம் இந்த வியாதி எதுக்கு நம்ம கரெக்டா கம்பாரிசன் வருதுனாக்கா, எதுக்கு வருதுங்க, கரெக்டா சொல்லிட்டு பாவம் இல்லைங்களா. குஷ்டரோகம் எதுக்கு அடையாளம், பாவம். நம்மளும் குஷ்டரோகிகளா, நம்மளும் குஷ்டரோகிகளா, ஆமா நம்மளும் குஷ்டரோகிகள்தா. எந்த எந்த வியாதியில பாவம் இல்லைங்களா. பாவம் எப்படி சொல்லலாம்னா, இது பாவம் முதல்ல நம்ம பார்க்கும்போது சரீர அமைப்பு வந்து மாறுது, சேஞ்ச் ஆகுது, அந்த உருவம் அமைப்பை மாறுது. எப்படி பார்க்கும்போது, எப்படி இதை வந்து நம்ம இது கம்பாரிசன் கொடுக்குறோம்னா, தேவன் மனிதனை சிருஷ்டி பண்ணும்போது எப்படி பண்ணிட்டாரு, தேவனுடைய சாயல், தேவனுடைய சாயல்ல என்ன இல்ல, பாவம் இல்லை இல்லைங்களா. தேவனுடைய சாயல்ல பாவமே இல்லை. அப்போ இந்த உலகத்தில் ஆதாமே தேவன் சிருஷ்டி பண்ணும்போது அவன் வந்து பாவம் இல்லாத ஒரு பரிபூர்ண மனிதன், நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை படைப்போம் சொன்னார். அப்போ ஆதாம் எப்படி இருந்திருப்பாருங்க, ஆதாமுடைய சரீரம் ஆதாமுடைய அந்த உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும், ரொம்ப நம்மள பார்த்த மாதிரி ஸ்டடி ஆஃப் ரான்சம்லாம் பார்த்தேன் நம்ம, அதாவது ஈடுபலி சப்ஜெக்ட்ல. அப்போ பரிபூர்ண மனுஷன் தான் எப்படி இருக்கும் அவனுடைய சரீரம் அவனுடைய யோசனை எல்லாம். அப்போ பாவம் என்னைக்கு அவனுக்குள் வந்துச்சோ அன்னிலிருந்து என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு இப்ப உருவமல்ல மாறிடுச்சு. இன்னைக்கு ஆதாம் பாவம் செய்யல, 6000 வருடம் ஆயிட்டுக்குது. இன்னைக்கு ஆதாம பார்த்தா எப்படி இருப்பாருங்க, ரொம்ப வயசான ஆயிட்டு, பல்லெல்லாம் போயிட்டு இருக்குமா, முடியெல்லாம் நரைச்சிட்டு இருக்குமா, எப்படி இருப்பாரு ஆதாம. அதே தான் வாலிபரே தான், வயசு தான் 6000, அதே வாலிபர் தான், அதே சக்தி தான், அதே ஸ்பீடு தான், அப்படிதான் இருந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன எடுக்கிறோங்க, பாவம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் உருவம் எல்லாம் என்ன இருப்பா மாறிட்டே வருது இல்லைங்களா. அப்போ ஒரு 16 வயசுல இருக்கிற போட்டாவும் இப்ப எடுக்க, ஒரு 50 வயசுல இருக்கிற போட்டாவும் வச்சு பாருங்க எப்படி இருக்கும், இது யாருன்னு கேக்குற மாதிரி இருக்கு, இது யாரு இது யாருன்னு. நம்மளுக்கே பிடிக்காது நம்மளுடைய போட்டோ பாக்குறது, கண்ணாடி முன்னாடி நிக்கிறதுக்கே நம்மளுக்கு பிடிக்காது, இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் போனோம் இல்லைங்களா. அப்போ அந்த அளவுக்கு நம்ம மாறிட்டு இருக்கிறோம், உருவம் என்ன ஆயிட்டு இப்ப எல்லாம் மாறிட்டு இருக்குது இல்லைங்களா. 50 வயசுலயே நம்ம என்ன ஆயிடுறோம், நடக்கவே முடியறதில்ல, 50 வயசுல எந்திரிக்க முடியறதில்ல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியறதில்ல, ஸ்பீடா ஓட முடியுது. ஒரு 10 வருஷம் தான் நம்மளால ஒரு ஸ்மார்ட்டா இருக்க முடியுது, அதுக்கு மேல அது வந்துருது, ஏதோ ஒரு வியாதி வந்துருது. அப்போ என்னன்னா, இந்த பாவம் மனுஷனுக்குள் வந்த உடனேயும் மனிதனுடைய வெளித்தோற்றமும் மாறிடுது, அதே டைம்ல அவனை அந்த பாவம் எதுக்குள்ள கூட்டிட்டு போதுங்க, பாவத்தின் சம்பளம் என்ன, மரணம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த உறுப்புகள் எப்படி அழியுதோ குஷ்டரோகம் வந்தா, அதே போல பாவம் வந்தா கூட என்ன இருக்குங்க, நம்ம நம்மளுடைய சரீரம் உறுப்புகள் எல்லாம், ஆமா பாவத்தினாலதான் நம்ம சரீர உறுப்புகள் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. மனுஷன் ஏன் சாகுறானா, அவன் சத்து வந்து கம்மியாயிட்டு வருது, சயின்டிஸ்ட் சொல்றாங்க, அவனுக்கு வியாதி வருது அது வருது. ஆனா இந்த வியாதி இதெல்லாம் ஏன் வந்துச்சு மனுஷனுக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல, ஆனா தேவன் கொடுத்த சாபம்னு தெரியாது, பாவத்தினுடைய சம்பளம் தான் இது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். சாகவே சாவாய் அப்படின்னு என்ன அர்த்தங்க, கொஞ்சம் கொஞ்சமா செத்துருவேன். அப்ப அதான் அர்த்தம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மனுஷன் சாகிறதா, இந்த பாவம் அவனுக்குள் வந்ததுக்கு அப்புறம் அவனை கொஞ்சம் கொஞ்சமா அழிவுக்குள்ள உறுப்புகள் எல்லாம் அழியறதுக்கு அழியற மாதிரி மரணத்துக்குள்ள கொண்டு சேர்த்து. அது மட்டும் இல்ல, இந்த வியாதி உள்ள அந்த பாவம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த குஷ்டரோகம் வந்தா உறுப்புகள் அழிய அழிய அதனுடைய உணர்வுகள் கூட என்ன ஆயிருங்க, அழிந்து போகிறது, உணர்வுகள் கூட இல்லாம போயிருது. அதே மாதிரி தான் பாவம் வந்ததுக்கு அப்புறம், பாவம் நல்லா ஊர்ந்ததுக்கு அப்புறம் மனிதர்களுக்குள்ள என்ன வர்றது இல்லைப்பா, உணர்வுகள் கூட வர்றதில்ல. எப்படி சொல்லனா, அவங்களுக்கு வந்துட்டு தாங்கள் செய்யற எந்த ஒரு பாவமோ பாவமாவே தெரியுது. இன்னைக்கு நம்ம சாதாரணமா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாதாரணமா நடக்கிற ஒரு பாவம் என்னங்க, பொய் இல்லைங்களா, பொய் பேசுறது எப்படி இருக்கீங்க இப்ப நம்மளுக்கு, சர்வசாதாரணம் பாருங்க ஐயா, சர்வசாதாரணமா இருக்குது இல்லைங்களா. எந்த ஒரு மேட்டர் நீங்க எடுத்துக்கோங்க, பிசினஸ் ஆகட்டும் அல்லது வந்து ஒரு வேலை வாய்ப்பு ஆகட்டும், இல்ல எங்க நம்ம ஒரு கடையில போய் பொருள் வாங்குறதாகட்டும் இல்லைங்களா, ஒரு பொருள் வாங்கும் போது சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க, கீரை தான் வாங்குவாங்க, ஜாஸ்தி வாங்க மாட்டாங்க, 2 ரூபாய் பொருள் தான் வாங்குவாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, அவன் 1 ரூபாய் கொடுக்குறான், நீ 2 ரூபாய் கொடுக்குற, ஆனா அங்க கேட்டுக்கவே மாட்டாங்க. நம்ம எப்படி சொல்ல அப்படிதான் கரெக்டா இல்லைங்களா. அவன் அப்படி சொல்லி அவன் ஏதோ ஒரு கலட்டை பண்ணி அப்படி வாங்கிட்டு வருவோம். அப்ப பொய் இன்னைக்கு வந்து ரொம்ப சாதாரணம். ஆனா வந்துட்டு பொய் நம்ம பேசுறத பத்தி நம்மளுடைய மனசாட்சி என்ன சொல்றது இல்ல, நம்மளுக்கு இது தவறுன்னு சொல்றதே இல்ல. ஆனா போய் தவற தவறு இல்லைங்களா, தவறு ரொம்ப தவறு. அதே போலத்தான் லஞ்சம் வாங்குறது ரொம்ப தவறு. லஞ்சம் கொடுக்கறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இவர் குடும்பம் நல்லா இருக்குன்னு கொடுக்கறாங்களா, ஏன்னா நம்மளுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்தாரு அதனால இவர் சாப்பிட்டோம் அப்படின்னு கொடுக்கறாங்களா இல்ல எவ்வளவு வயிறு எரிஞ்சு கொடுக்குறாங்க. அப்ப லஞ்சம் வாங்குறது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம், ஆனா மக்கள் எல்லாம் வாங்குறது எப்படிங்க? சந்தோஷமா வாங்கிட்டுக்கிறாங்க. அவங்களோட மனசாச்சு அவங்களுக்கு வந்து இதுக்கு இது குற்றம் சொல்றதே இல்லை. ஒரு டிரான்ஸ்பர் இருக்கா இல்ல வந்துட்டு ஒரு 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 சர்டிபிகேட்டுக்கா எதுக்கு போனாலும் இப்ப என்ன கொடுக்கணும்? ஆமா, முந்தையெல்லாம் வந்து டிராவல் கடையில் வாங்கினாங்க, இப்ப முன்னாடியே வாங்குறாங்க, எண்ணி பார்த்து வாங்குறாங்க இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள எந்த ஒரு உணர்வுமே இல்லை. ஒருத்தனை போய் கொலை பண்ணாலும் கூட அவங்களுக்கு இப்ப அது அது ஒரு பாபமாக தெரியுறது இல்லை. ஒரு குடும்பத்தை கெடுத்தாலும் கூட அந்த குடும்பத்தை நம்ம கெடுக்கிறோன்ற புத்தி அந்த மனசாட்சி அவங்களுக்கு சொல்றது கூட இல்ல. என்ன இருக்குது உணர்வே இல்ல, குருடாயிட்டு இருக்குது. கரெக்ட், குருடாயிட்டு இருக்குது கண்ணு. யாரு குருடு பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா? அப்ப இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனுஷங்களுடைய மனதை குருடாக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த நாகமானுக்கு என்ன இருந்துச்சு? குஷ்டரோகம். இப்ப இந்த குஷ்டரோகத்துக்காக அவர் வந்துக்கிறாரு. குஷ்டரோகத்தை சரி பண்ணும்னா எவ்வளவு டைம் போகணும்? 7 முறை அவனாகணும் மூழ்க வேண்டும். எங்க? யோர்தான்ல. இப்ப நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் என்னது இப்போ குஷ்டரோகம் இருக்குது. குஷ்டரோகம்னா பாவம், அதை விட மோசமான வியாதி. பாவத்துக்கு எங்க இருக்குது மருந்து? இன்னைக்கு குஷ்டரோகத்தை சரி பண்ணிடலாம், இன்னும் கொஞ்ச நாள் எயிட்ஸ் கூட கரெக்ட் பண்ணிடுவாங்க, சரி பண்ணிடுவாங்க. ஆனா பாவத்தை எங்க இருக்குது மருந்து இல்லைங்களா? பாவத்துக்கு எங்க இருக்குது மருந்து? எங்க போய் தடவுறது? அப்போ இந்த பாவத்தை போகணும்னா 7 தரம் என்ன ஆகணும்? மூழ்கு இல்லைங்களா? அப்ப 7 தரம் மூழ்கிறதுனா அது எதை குறிக்குது? அப்ப 7 தரம் மூழ்கிறத பத்தி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கும்போது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அப்ப இந்த 7 ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். 7 ஸ்டெப் நம்மளுக்குள்ள இந்த பாவம் போகணும்னா 7 ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். அப்ப 7 தரவை மூழ்கிறதுங்கிறது எதுங்க? 7 ஸ்டெப் எடுக்கணும். நம்ம கண்டிப்பா எடுக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் 7 ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நிறைய பேருக்கு தெரியாதுங்க இந்த இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது பாவம் போறதுக்கு அப்படின்னு தெரியாது. அதனால சொந்த முயற்சி அப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிட்டாலும் கூட என்னாகாது? போகாது. இந்த 7 ஸ்டெப்ஸ்ல கூட 6 டைம் போயிட்டு வந்தாலும் கூட பாவம் நம்ம கிட்ட இருந்து போகாது. எப்ப போகும்? ஆமா, 7வது டைம் போயிட்டு வரணும். 7 டைம்ஸும் போயிட்டு வரணும். அப்பதான் அந்த பாவம் நம்மளுக்குள்ள இருந்து போகும் சொல்லி நம்ம பாக்குறோம். நிறைய பேர் சொல்லிடுவாங்க 7 ஸ்டெப்ஸ்னாக்கா 7 ஞானஸ்நானம், இது ஞானஸ்நானத்தை நினைக்குது சொல்லுதுன்னு நினைச்சிடுவாங்க. அப்போ நிறைய பேர் ஒரு பிரதர் சொன்னாருங்க, பிரதர் நான் வந்து இது நான் ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. ஏன் என்ன ஸ்டெப் எடுத்துக்கிறீங்க? அவருக்கு ஒண்ணுமே தெரியல, இப்பதான் கிளாஸுக்கே வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு நான் வந்து ஏற்கனவே ஸ்டெப் எடுத்துட்டேன் அப்படின்னாரு. அப்போ என்ன ஸ்டெப் எடுத்துக்கிறீங்கன்னா, நான் இது வரைக்கும் 3 ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இந்த ஒரு 4 எடுத்தா முடிஞ்சு. அப்ப இது வந்து ஞானஸ்நானம் பத்தி சொல்லிதா? இப்ப ஞானஸ்நானம் எப்படி எடுக்கிறாங்க ஜனங்க? ஒரு சபையில இன்னொரு சபைக்கு மாறும்போது. அப்ப நான் சொன்னேன், பிரதர் நீங்க இப்ப 3 சபைக்கு மாறிட்டு இருக்கிறீங்க, இன்னும் 4 சபைக்கு நீங்க மாறேன்னு சொல்றீங்க. அப்படி மாறிட்டா உங்ககிட்ட இருந்து பாவம் போயிருமா? போவாது. இது ஞானசனம் பத்தி இங்க சொல்ல வரல. பிதாவாகிய தேவன் இங்க வந்துட்டு ஞானசனம் பத்தி சொல்ல வரல. மாறாக இது ஒரு 7 ஸ்டெப்ஸ் ஒரு மனிதனும் எடுக்கணுங்க. அப்ப 7 ஸ்டெப் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, உலகத்துல மனுஷனா பிறந்த அத்தனை ஜனங்களும் இந்த 7 ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அப்பதான் என்ன அவங்களுக்குள்ள இருந்த பாவம் போகணும். மரணத்திலிருந்து விடுதலை நம்மளுக்கு தெரியும், அது இலவசம். கரெக்டா? மரணத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது காசு தரணுமா, ஏதாவது ஸ்டெப் எடுக்கணுமா? ஒண்ணும் வேண்டாம். அது அது நம்முடைய கர்த்தரா இயேசு அதுக்கு பே பண்ணிட்டாங்க. எவ்வளவு செலவாகுதோ அதுக்கு அவர் தேவன்கிட்ட பே பண்ணிட்டார். நம்ம ஒரு 20,000 கடன் வாங்கிட்டோம், நம்மளால கட்டவே முடியல, யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு கட்டி நம்மளை மீட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன ஆயிட்டோம்? ரிலீஸ் ஆயிட்டோம் இல்லைங்களா? திருப்பி அவர் போய் அதே 20,000 கூடியா திருப்பி சொல்லி வாங்கிட்டாருன்னா என்ன ஆயிடுவோம்? திருப்பியும் திரும்பி மாட்டிக்குவோம் இல்லைங்களா? ஆனா நம்மளுக்காக யாரோ கட்டிட்டு யாரு? கர்த்தராகியா அது இலவசமா வந்துடும் மரணத்திலிருந்து. ஆனா பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை ஆகணும்னா அவன் என்ன பண்ணணும்? இந்த 7 ஸ்டெப்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். கண்டிப்பா இருக்கணும் இந்த 7 ஸ்டெப்ஸ். அப்ப பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, 1000 வருடம் ஆட்சியில ஒவ்வொரு மனிதர்களும் இந்த 7 ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அது தேவனுடைய திட்டம். நம்ம பார்த்தோம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும் அப்படின்னு பாக்கிறோம். அப்ப சத்தியத்தின் அறிகிற அறிவு வந்தா தான் என்ன வரும்? பாவத்திலிருந்து விடுதலை வரும், கிடைக்கும். இன்னைக்கு நம்ம அதை பத்தி பார்க்க போறது, உலகத்தின் ஜனங்கள் பத்தி பார்க்க போறது இல்ல. இன்றைக்கு வந்து அவருடைய சபையான சரீரம், கர்த்தர் இயேசுவின் சரீரமான சபையான சரீரம், அவர்கள் கிட்ட இருந்து பாவம் எப்படி போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுடைய ஒரு பாடமாக இருக்குது. ஏன்னா இந்த 7 முழுக்கு அல்லது 7 ஸ்டெப் வந்து சபைக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பாவத்தை வச்சுட்டு எங்க போக முடியாதுங்க? அங்க போக முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கிறது முடியாது. முடியவே முடியாது. விசுவாசிகள் வந்து தேவனை தரிசிக்க முடியுமா? விசுவாசம் ஒருத்தனுக்கு இருந்தா போதுமா? இல்லைங்க. அப்போ பண்ண முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ இந்த சபை என்ன ஆகணும்? பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், பரிசுத்தம் ஆகணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு மாபெரும் ரட்சிப்பு தேவன் வச்சிருக்கிறாங்க. என்ன ரட்சிப்பு? அது பெரிதான ரட்சிப்பு. படிக்கலாம் எபிரேயர் 2:4. அப்போ அங்க நம்ம பாக்குறோம் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. நம்ம யோசித்து பாருங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு யாருக்கு? இது சபைக்கு. என்ன ரட்சிப்பு? பெரிதான ரட்சிப்புனா பெரிதான ரட்சிப்புனா கரெக்ட் இல்லைங்களா? மகிமையின் சரீரமே அழியாமை ஜீவன், பெரிதான ரட்சிப்பு அது. கர்த்தரா இயேசு கூட போறது. ஆனா உலகத்தின் ஜனங்களுக்கு என்ன ரட்சிப்பு இருக்குது? பொதுவான ரட்சிப்பு, காமன் சல்வேஷன். அது வந்து யூதால சொல்றாங்க இல்லைங்களா? பொதுவான ரட்சிப்பு. உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கு இருக்குது ரட்சிப்பு. ஆனா சபைக்கு என்ன இருக்குது? பெரிதான ரட்சிப்பு, அது கிரேட்டர் சல்வேஷன் அது சொல்றாங்க. அப்ப இந்த பெரிதான ரட்சிப்புக்குள்ள போகணும்னா இந்த சுவிசேஷம் யுகத்துல, இந்த கிறிஸ்தவர் யுகத்துல நம்ம இந்த 7 steps கண்டிப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம முதலாவது ஸ்டெப்புக்கு இப்ப நம்ம போகலாம். அப்ப எந்த எது அந்த முதலாவது ஸ்டெப்பு பார்க்கும் போதுங்க, நம்ம முக்கியமா இங்க நாகமான் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நாகமான் அவன் பெரிய படத்தளபதியா இருந்தாரு, ஆனா அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? குஷ்டரோகம் இருந்துச்சு. முதல்ல அத அவர் என்ன பண்ணாரு? ஒத்துக்கொண்டார். கரெக்ட் இல்லைங்களா? நான் ஒரு குஷ்டரோகின்னு ஒத்துக்கொண்டார். முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனசு வேணும். முதலாவது படி என்னன்னா, பாவி என நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்மளா யாருங்க? ஒத்துக்கணுமா வேண்டாவா? இந்த ஒரு மனசு வேணும், இல்லைனா வர முடியாது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ என்னப்பா 7 steps எடுக்கணுமா, நான் ஒரே ஒன்னு பண்றேன், நேரா 7வது ஸ்டெப் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இப்போ 7வது ஸ்டெப் எடுத்தா அது எத்தனை ஸ்டெப்? அப்ப அது நம்ம தான் நினைச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் பத்தாது, கரெக்டா எடுக்கணும் ஸ்டெப்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும், செகண்ட் எடுக்கணும், 2வது முடிச்சா தான் 3வது, 3வது முடிச்சா தான் 4வது. அப்படி பண்ணிட்டு வந்தா தான் 7வது வரும் இல்லைங்களா? அப்போ ஒரு கரெக்டா ஒரு ஆர்டர் இருக்குது, ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்குது. அப்ப அந்த வகையில முதல் படி என்னன்னா, நம்ம எல்லாம் பாவின்னு நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். பாவின்னு ஒத்துக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிப்பா? ஸ்டெப் எடுக்க ஆரம்பம். அநாகமான் முதல்ல தான் குஷ்டரோகின் அவன் எடுத்துக்கிட்டான், மனசுல நினைச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ற? அதுக்கு போக்குறதுக்கு ஸ்டெப் எடுக்கிற இல்லைங்களா? அதுக்கப்புறம் எல்லா முயற்சியும் பண்ணதுக்கு அப்புறம் இஸ்ரேல் கிட்ட வர்ற, இஸ்ரேலுக்கு தீர்க்கதரிசி கிட்ட வர்ற. அப்புறம் தீர்க்கதரிசி கிட்ட வந்து தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி அவன் கேட்கல ஆரம்பத்துல, ரொம்ப பிடிவாதமா இப்படி ரிட்டர்ன் போறான். ஆனா போற வழியில என்ன பண்ணிட்டுக்கிறவன்? மத்தவங்க எல்லாம் சொல்றது கேட்டு. ஆமா, இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர் அப்படித்தாங்க மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னன்னா, அங்க நாகமான் அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? நீங்க நேரம் ராஜா கிட்ட போங்கன்னு சொல்லிச்சா. அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? தீர்க்கதரிசி கிட்ட போங்க, அங்க போய் விசாரிங்க யார் தீர்க்கதரிசின்னு, அங்க போய் சேருங்கன்னு சொன்னா நாகமான் எங்க போறாரு? ராஜா கிட்ட போயிட்டு இருக்கிறாரு. ராஜா யாருங்க? பெரிய ஆளு, பெரிய ஆள். அவங்களுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி அவர் போறாரு. ஆனா அங்க என்ன ஆகல? அவங்க இன்னைக்கு கூட நிறைய பேர் அப்படித்தாங்க. நம்ம கிறிஸ்டின்ஸ் நம்ம எடுத்துக்கொண்டால கூட நம்ம எங்க போறோம்? பெரிய பெரிய ஊழியக்காரரு, பெரிய பெரிய விளம்பரம், பெரிய பெரிய இது, அதை நம்பிட்டு போறோம் நம்ம. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? சரியான வழிகாட்டுதல பண்ண முடியாது. நாகமானுக்கு யார் வழிகாட்டிட்டாங்க? யாரு தெரியுங்களா? அந்த சின்ன பொண்ணு, தேவன் அவருடைய பார்வையில யாரோ ஒரு சின்ன சின்ன ஊழியக்காரங்களை வச்சு ஜனங்களை என்ன பண்றாங்க? இப்ப சத்தியத்துக்குள்ள வர வைக்கிறான். ஒரு பொருட்டே இல்ல, அவங்களுக்கு எந்த விளம்பரம் இல்ல, அவங்களுக்கு எந்த ஒரு மேன்மையா மகிமை அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த சின்ன பொண்ணு அதை தான் குறிக்கிறாங்க. தேவன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறது அந்த பொறுப்பு யாருக்கிட்ட கொடுத்திருக்காரு? தேவன். பெரிய பெரிய ஆளுகிட்ட இல்லைங்க, நம்பிடாதீங்க. நம்ம மாதிரி கூட இல்ல, நம்மளாம் ரொம்ப சின்ன. தேவன் ஒரு பெரிய மனசு வச்சு கொடுத்துருக்காருங்க, அவ்வளவுதான். அது கூட நான் வந்து ஒரு பிரசங்க, ஒரு பெரிய விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி எவ்வளவு சகோதரர்களுடைய ஜீவன் இருக்குது, எவ்வளவு சகோதரருடைய ஒரு உழைப்பு இருக்குது, இதுலாம் சும்மா வந்து இப்படி நிக்க முடியாதுங்க. சோ சின்ன சின்ன ஆளுகளை வச்சுதான் தேவன் என்ன பண்றாங்க? ஜனங்களை சரியான பாதைக்கு வழி நடத்துறாங்க. அப்ப இந்த ஒரு சத்தியம் பெரிய பெரிய ஆளுகிட்ட போனா கிடைக்காது. மாஸ்டர் ஆஃப் தியாலஜி, மாஸ்டர் ஆஃப் இது டாக்டரேட் தியாலஜி, பிஷப், ரெவரண்ட், பெரிய பெரிய ஊழியக்காரங்க, இவங்கிட்ட போனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சொல்லித்தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு டைம் இல்ல சொல்லித்தரதுக்கு, டைம் இல்ல. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அவங்களுக்கு தெரியல. நான் கிரிட்டிசிசம் பண்ணல, உண்மை அதுதான். நம்ம கூட இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிறோம், எத்தனை பேர்கிட்ட போய் கேட்டோம். நம்ம நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தாகம், அந்த நெருப்பு, அதை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு அவங்களால முடியல. நம்மள தவறான வழியில் தான் இன்னும் வழி நடத்திட்டாங்க. பெரியாளுகிட்ட போன என்ன கதுங்க? செட்டாவது. அப்ப சின்ன ஆளுகளை தேவன் பயன்படுத்திருக்க உலகத்துல. அப்போ அவருடைய சரீரமான சபை எப்படிங்க? ஆமா, அவருடைய மகன் இந்த உலகத்துல எப்படி வந்துட்டாங்க? ரொம்ப சின்ன இல்ல, குடிக்கிறதுக்கே இடம் இல்ல, போட்டுக்கிறதுக்கே. அந்த மனுஷன், சின்ன சின்ன மனுஷங்களை வச்சுதான் இந்த உலகத்துல அவருடைய சத்தியத்தின் வழியில ஜனங்களை அவர் வழி நடத்துறாரு. இது யாரு தடுக்க முடியாது, கரெக்டா இல்லைங்களா? அப்போ அந்த வகையில தான் அந்த ஒரு பேச்சு கேட்டு முதல்ல நாகமான் அந்த சின்ன பிள்ளைங்கிற பேச்சு கூட கேட்டார். முதல்ல அதை கேட்டார், தான் ஒரு குஷ்டரோகின்னு ஒத்துக்கொண்டார். அதே போலதான் நம்ம ஒவ்வொரு மனிதர்கள் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாம் பாவியனும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் பாவத்துக்கு மருந்து எதுங்க? பாவத்துக்கு மருந்து கர்த்தராய் இயேசுனுடைய ரத்தம். கர்த்தராய் இயேசுனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கிய ஒரு மனுஷனா என்ன ஆகும் படி சொல்லுங்களா? எப்போ நம்ம பாவம் ஒத்துக்கொள்ளும் போது, படி ஒன்னு ஏழ போதுங்க. அப்போ என்ன சொல்றாருன்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ மருந்துங்க கர்த்தரே இயேசுவின் ரத்தம். அப்போ கர்த்தரே இயேசுவின் ரத்தம் எடுத்து பூசணும்னா என்ன வேணும் நம்மளுக்கு? அது மேல, அந்த மருந்து மேல விசுவாசம் இருக்கணும். இப்ப நம்ம ஒரு வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறோம்னா அந்த மருந்து மேலயே நம்மளுக்கு விசுவாசம் இல்லைனாக்கா சரியாகுமா? கரெக்ட் மெடிசன் கொடுத்தாலும் கூட செட் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த மனசுல இல்ல, மனசுல நம்பிக்கை இல்ல. அப்ப முதல் ஸ்டெப் என்னன்னா, சகோதர சகோதரில நம்ம கர்த்தராய இயேசுனுடைய அந்த ஈடுபலியில, கர்த்தராய இயேசுனுடைய அந்த சிலுவை மரணத்தின் மேல நம்மளுக்கு என்ன இருக்கணும்? முதல்ல விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. விசுவாசம் இல்லாம என்ன பண்ண முடியாது? தேவனை பிரியமா இருப்பது கூடாத காரியம். படிக்கலாம் வேணா, எபிரேயர் 11:6. எபிரேயர் பதாதீங்களா? அப்ப விசுவாசம் இல்லாம தேவனுக்கு, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு கிறிஸ்தவருக்கு என்ன வரணும்? விசுவாசம் யாரு மேல? இயேசு மேல அவங்களுக்கு விசுவாசம் இருக்கணும் இல்லைங்களா? சொன்னாங்களே, நம்ம ஒரு வசனம் படிக்கிறோம், கர்த்தரா இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எல்லா வீட்லயும் வசனம் தொங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆனா கர்த்தரா இயேசுவை என்னன்னு விசுவாசிக்கிறது அது வேணும் இல்ல. கர்த்தரா இயேசுவை தேவன் நினைச்சிட்டு, சர்வ வல்ல தேவன் நினைச்சிட்டு விசுவாசித்தாக்கா, பிதா அப்படின்னு நினைச்சிட்டாக்கா ரட்சிப்பாயிடுமா? என்னன்னு விசுவாசிக்கணும் தெரியுங்களா? ரோமர் 10:9, அப்பதான் ரசிக்கப்படுவேன் இல்லீங்களா? இயேசுவை விசுவாசிக்கணும். ஆனா எப்படி என்னன்னு விசுவாசிக்கணும்? தேவன் அவரை உயிரோடு விட்டுரும். அப்ப கர்த்தரா இயேசுக்கு மேல யாரு இருக்கிறாங்க? தேவன் இருக்கிறாங்க. அப்படிங்கறத நீ விசுவாசித்தா நீ ரசிக்கப்படுவாய். அப்போ விசுவாசம் ரொம்ப கரெக்டா இருக்கணும். என்ன விசுவாசத்துக்கு பேரு? மகா பரிசுத்தமான, நான் பாத்துக்கிறேன், மகா ரொம்ப நல்ல வேர்டு தேவன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பைபிள்ல. இந்த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்துங்க விசுவாசம். என்னெல்லாம் நம்ம நம்பிக்கை அது இல்ல, மோஸ்ட் ஹோலி ஃபெய்த், சத்தியத்தின் மேல விசுவாசம். அதுல குறிப்பா இங்க ஒரு முதல் படி, ஒரு பாவி தன்னை பாவின்னு நினைச்சதுக்கு அப்புறம் கர்த்தரா இயேசு மேல் விசுவாசம் வைக்கணும் இல்லைங்களா? எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள் வரணும். அதாவது அந்த ஒரு ஈடுபலி யாரு கொடுத்துட்டாங்க? தேவன் ஒருவரு, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரு, எல்லாரையும் இருக்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகி கிறிஸ்தவரே நம்ம பார்த்தோமே. அப்ப அந்த அந்த கர்த்தரா இயேசு மேல் நம்மளுக்கு விசுவாசம், இயேசு உலகத்தின் ரட்சகருங்கிற விசுவாசம் முதல்ல நம்மளுக்கு வேணும். அவரை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய விண்ணப்பங்கள், நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தராக இயேசுவின் வழியாக யாருக்கு சமர்ப்பிக்கணும்? பிதாவாக. போன வாரம் நம்ம பார்த்தோம் பிரேயர் ஜபானா எப்படி பண்ணும். அப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது முதலாவது ஸ்டெப் என்னன்னா விசுவாசம். முதலாவது ஸ்டெப் என்ன வேணும் நம்மளுக்கு? பாவம், பாவி நம்ம ஒத்துக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லையா தேவனை பிரியமாக்குறத? ஏன்னாக்கா தெரியாது, கர்த்தராகியும் பார்த்தது இல்ல, ஒண்ணு இல்ல, ஏதோ ஒரு புக் இருக்குது நம்ம கை, நம்ம அப்படிதான் நம்பிட்டு இருக்க முடியுமா? அப்போ ஸ்ட்ராங் விசுவாசம் வேணுங்க பைபிள் மேல. இன்னைக்கு நிறைய பேருக்கு, நிறைய கிறிஸ்டியன்ஸ்க்கு இது மேல விசுவாசமே இல்ல. இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஊழியக்காரங்களுக்கே நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லைங்க. அது ப்ரொஃபஷனல் ஆயிட்டு, ஒரு வேலை செஞ்சா மாசம் என்ன கிடைக்கும்? ஆமா, இது செய்யலன்னா கிடைக்காது, திட்டுவாங்க. அதனாலதான் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது இல்ல, ஒரு உண்மையான கிறிஸ்தவர் பாவம் தனக்குள்ளேருந்து போகணும்னா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்ட்ராங் உறுதியான விசுவாசம் அவருக்குள்ள இருக்கணும். அதே அப்போஸ்தலர் போல் இன்னொரு இடத்துல ரோமர்னு பாருங்க, விசுவாசத்தினால என்ன ஆயிடுவான்? நீதிமான், பிள்ளை போறான். அப்ப ஒருத்தனுக்கு விசுவாசம் வந்தா நீதிமான் ஆயிடுறான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிள்ளை. ஒரு மனுஷன் எப்போ நீதிமான் ஆகிறான்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது இல்லைங்களா? முதல்ல ஒரு மனுஷன் நீதிமான் எப்போ ஆகணும்? பாவம் மன்னிப்பு இருக்கணும், பாவம் இல்லாம இருக்கணும் அவங்க கிட்ட இருந்து. அவனுக்கு பேர் என்ன? நீதிமான். ஊருப்பட்ட பாவத்தை வச்சுட்டு அவர் நீதிமான் சொல்ல முடியுமா? இல்லைங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தரா இயேசு மேல விசுவாசம் வச்சு வந்தா நம்மளுக்கு என்ன இருக்குது? பாவ மன்னிப்பு. அப்ப பாவ மன்னிப்பு ஒரு மனுஷனுக்கு எப்ப கிடைக்குது? இயேசு மேல் விசுவாசம். இதுக்கெல்லாம் வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ விசுவாசத்தினால நீதிமான் அப்படின்னு நினைத்தோம்னா, நம்மளுக்கு நிறைய பாவம் செய்யறோம், ஆனா நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது, நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு அப்படின்னு நம்ம நினைச்சா என்னோட அந்த பாவம் அவ்வளவுதான், அது முடிஞ்சு. நம்மளுடைய ஞாபகத்துக்கே அது வர்றதில்ல, எத்தனை பாவம் செஞ்சிருக்கிறோம் எல்லாம் ஞாபகத்துக்கு இருக்கா. ஆனா சிலதெல்லாம் என்னாகும், சில பாவங்கள் மட்டும் மைண்ட்லேருந்து போகவே போகாது அப்படின்னு அர்த்தம், அது இன்னும் மன்னிக்கப்படலேன்னு அர்த்தம். அதனால தாங்க சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது எங்கிருந்து சொல்லிக்குதுன்னா, ஆபக்குக்கு 2:4. ஆபக்குக்கு 2:4 அகங்காரம் இருக்கிற மனுஷங்களை எப்படி இருக்கிறோம் நம்ம, இந்த இந்த ஒரு விசுவாச நிலைமைக்குள் வர்றதுக்கு முன்னாடி அகங்காரிகள். நாகமான் எப்படி அவரு நகை செத்துட்டு இருப்பாரு, இவரும் நகை செத்துட்டு இருப்பாரு. அவரு உலகம் இருக்கணும்னா விசுவாசம், ஆனா விசுவாசம் இருந்தா என்னதுங்க பாவம் போயிருமா? விசுவாசம் தான் இருக்குது, ஆனா கூட என்ன இருக்குது, பாவம் இன்னும் இருக்குது. பாவம் போகணும்னு என்ன, எத்தனை ஸ்டெப் இருக்கணும், இன்னும் 6 ஸ்டெப் இருக்குது. கர்த்தரே இயேசு மேல் விசுவாசம் வச்சா மட்டும் பத்தாது, ஆனா அந்த ஒரு ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தா தான் நெக்ஸ்ட்டுக்கு போக முடியும், மிச்சம் எல்லாம் எடுக்க முடியும் இல்லைங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி 7வது ஸ்டெப் ரொம்ப முக்கியமோ அதே போல ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கூட நம்மளுக்குள்ள என்ன இருக்குது, பாவம் இருக்குது. பாவம் போறது இல்ல, விசுவாசிகள் நீங்க எத்தனை பேர் எடுத்துக்கங்க, விசுவாசிகளுக்கும் உலகத்தின் ஜனங்களுக்கு வித்தியாசமே இல்லைங்க, கரெக்டா இல்லைங்களா. அதுக்கு மேல பொய் புரட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பான், அதுக்கு மேல உலகத்தானுங்களுக்கு இருக்கிற ஆசை விட டபுள் மடங்கு இருக்கும் யாருக்கு, விசுவாசிகளுக்கு. 3-4 பேர் தான் இருப்பாங்க, 1-5 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டிருப்பாரு, 10வது இன்னும் கொஞ்சம் கட்டுவாரு யாரு, அவருக்கா கட்டிட்டு இருப்பாரு. ஆனா இவரு விசுவாசி அதுக்கு மேல பண்ணிட்டு இருப்பாரு, அவரு நகை செத்துட்டு இருப்பாரு, இவரும் நகை செத்துட்டு இருப்பாரு. அவரு உலகத்தின் பிரகாரம் என்ன பேசுறாரோ அதே தான் இவரும் பேசிட்டு இருப்பாரு, அவர் என்ன புறம் கூறுறாரோ அதே தான் இவரும் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் என்ன போய் பேசுறாரு அது மாதிரி தான். எல்லாம் ஒரு வித்தியாசமே இல்ல, பாவம் அவர் எப்படி வைத்தச்சல் போடுறாரு அதே தான் வைத்தச்சல் இருக்குது யாருக்கு, பிலீவருக்கு, விசுவாசிக்கு. நம்ம எல்லாம் இந்த ஸ்டெப்ல வந்திருக்கிறோம், இந்த இந்த ஒரு கிளாஸ்ல நீங்க கண்டுபிடிச்சது நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன ஸ்டெப்ல இருக்கிறோம், யாராவது எத்தனாவது ஸ்டெப்ல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம், இன்னும் எவ்வளவு ஸ்டெப் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, பக்கத்தில் இருக்கிற எத்தனை ஸ்டெப்ல இருக்கிறேன்னு பாக்குறாரு, நம்ம என்ன ஸ்டெப்ல இருக்கிறோம் அதைத்தான் நம்ம பாக்கணும், அப்பதான் நம்ம கரெக்டான முடிவு எடுப்போம் இல்லைங்களா. நான் வந்து என் சம்சாரத்தை பார்த்து இந்த சம்சாரம் எத்தனை ஸ்டெப்ல இருக்குது அப்படி நான் பாத்துருந்தேன்னா சம்சாரம் எனக்கு ரசிக்காது இல்லைங்களா, என்னோட ரசிப்புக்கு நான் தான் ஓடிக்கணும் இல்லைங்களா, அவங்கவுங்க ரசிப்புக்கு அவங்கவுங்க தான் ஓடிக்கணும். அப்ப யாரும் எந்தெந்த ஸ்டெப்ல இருக்கு உதவி செய்யல அது வேற விஷயம், ஆனா ரச்சிப்பு அதாவது ஸ்டெப் எடுக்கிறது அவங்களுடைய கையில் இருக்குது, அவங்கவுங்கள்ட்ட எடுத்துக்கணும். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது முதலாவது ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்தா அது நம்மள 2வது ஸ்டெப்புக்கு கரெக்டா வழி நடத்துது, கரெக்டான டைரக்ஷன்ல கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். அப்ப விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு வேணும். அப்போ ஒரு விசுவாசிகளுக்கு செகண்ட் ஸ்டெப் என்ன வேணும், பேச மேல விசுவாசம் வச்சு வந்தாச்சு, நெக்ஸ்ட் என்ன இருக்கணும், நெக்ஸ்ட் என்ன இருக்கணும், வளரணும், கரெக்ட் ரொம்ப. ஏன்னா விசுவாசிகள் அல்லது குழந்தைகள் நம்ம பார்த்திருக்கிறோம், விசுவாசிகளுக்கு இன்னொரு பேர் என்ன, குழந்தைங்க. அப்ப குழந்தைகளுக்கு எது மேல ரொம்ப ஆசை இருக்கும், பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பால் இல்லைங்களா, அம்மாவை தேடிட்டே இருப்பாங்க பால், எப்போதும் அதே தான் குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்ப பாலுங்கிறது என்ன குறிக்குது, திரு வசனம், வளரணும். அப்ப 2வது ஸ்டெப் தெரியுமா, தேவனுடைய வசனத்தில் பெருக வேண்டும், டு இன்க்ரீஸ் இந்த நாலேஜ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், அதுல ரொம்ப முக்கியம். அப்ப அந்த வசனங்கள்ல பெருகணும், அப்ப வசனங்கள்ல பெருகிறதுக்கு உண்டான ஆவலும் ஆசையும் ஆர்வமும் அவங்களுக்குள் இருக்கணும். ஏதோ ஒரு ஜபக்கூடத்துக்கு வர்ற மாதிரி இல்ல, இப்ப நம்மளுடைய ஸ்டடிஸ் எல்லாம் என்னங்க ஜபக்கூட்டமா, ஏதோ ஒரு ஜபக்கூட்டம் வந்துட்டு ஏதோ உட்காந்துட்டு கடமைக்கு உட்காந்துட்டு அவ என்னமோ பேசிட்டு இருப்பாரு, என்னமோ கேட்டு அப்படி போயிருதா, நல்லா சில பேர் தூங்குவாங்க, சில பேர் யோசிப்பாங்க, சில பேர் என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க, பேசுறவரும் பேசிட்டு இருப்பாரு, அவரு என்னமோ யோசிச்சுட்டு இருப்பாரு, கடைசியில் எல்லாம் ஒரு ஜபா பாட்டு இருந்து போறதா ஜபக்கூட்டமா இல்ல. இது ரொம்ப முக்கியமானது, தேவனுடைய வசனத்தின் மேல் வாஞ்சை வைராக்கியம் தேடணும். அது என்ன, இது என்ன, அதனுடைய சத்தியம் என்ன, இதனுடைய சத்தியம் என்ன, மீட்டிங்ஸ் போகணும் இல்லைங்களா. இப்ப நம்மளுக்கு எல்லாம் சண்டாச்சுனா எப்ப வருதுன்னு இருக்குது, கரெக்டா இல்லைங்களா. ஏ குழந்தைங்க மாதிரி இருக்கிற நம்ப சாப்பிடணும், வளரணும் நம்ப. அப்ப வளர்றதுக்கு தேவையான உணவு வேணும், வளர்றதுக்கு தேவையான உணவு இல்லைன்னா குழந்தைகளுக்கு கண்டிப்பா அந்த மதர் ஃபீடிங் இல்லைன்னா குழந்தைங்க, நிறைய குழந்தைகள் நம்ம பாக்குறோம் ரொம்ப ஒல்லி ஆயிடும் இல்லைங்களா. அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது மாட்டுப்பால் அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அந்த குழந்தைகள் அந்த ஸ்ட்ரென்த் வராது, பெருசான கூட ஸ்ட்ரென்த் இல்ல. அப்ப சரியான ஸ்ட்ரென்த் வரணும்னா சரியான உணவு வேணும். அப்ப தேவனுடைய வசனத்தில் மனிதர்கள் பெருக வேண்டும், அதனாலதான் சொல்றாங்க 1 பேதுரு 2:3. இதெல்லாம் நம்ம எதுல வாஞ்சி இருக்கணும், களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல வாஞ்சி இருக்கணும்,
ஏதோ இந்த கிளாஸ் வரும்போது மட்டும் அப்படி பைபிள் எடுத்து ஓபன் பண்றது இல்லைங்க. ஜென்ரலா விசுவாசிகள் நம்ம பார்க்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்து கையில இருக்கும், எப்படியா தேடி கண்டுபிடிச்சு எடுத்துருவாங்க வீட்டுல. அந்த ஒரு வாரம் எங்க இருக்குன்னு தெரியாது, எல்லாம் புக்கு அதுக்கு மேல அதெல்லாம் போட்டு மூடி வச்சிருவாங்க. அப்படி இல்லை நம்மளுடைய இது, இது ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னா ரொம்ப முக்கியமான ஸ்டெப் எடுத்துருக்கோம் நம்ம இப்போ. அப்போ டெய்லி படிக்கணும், வாஞ்சி இருக்கணும், அது என்ன இது என்ன அதனுடைய சந்தேகம் விளக்கம் எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போ அதில் தான் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருக்கணும். அப்போ ஆர்வம் உள்ளவராக எதுக்கு இருக்கணும்? அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலு சீலாவோ ஒரு பட்டணத்துக்கு போனாங்க, பெராயா பட்டணம் தெரியல, அங்கே இருக்கிற ஜனங்க எப்படி இருந்தாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 17:11 நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க விசுவாசம் இருந்தா போதும், நாலேஜ் இல்லைன்னா பரவாயில்ல, அன்பு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு கூட முக்கியம்தான், விசுவாசம் கூட முக்கியம்தான், ஆனா அதே மாதிரி ஈக்குவல் முக்கியதுங்க அறிவு, சத்தியத்தின் அறிவு இல்லைங்களா. அப்ப நம்ம ஈரோட்ல கூட கிளாஸ் எடுக்கும் போது ஒரு பிரதர் ஒரு சாட்சி சொன்னார், அது உங்களுக்கு முன்பாக சொல்ற விரும்ப. அவர் வந்து என்னன்னா, அவர் பெங்களூர்ல இருக்கிற பிரதர், அவர் இப்ப நம்ம கிளாஸஸ்க்கு வந்துருக்கிறார். அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு, இந்த கிளாஸ் சனிக்கிழமை கிளாஸ்க்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அப்போ பிரதர் மனசுல என்னக்குதுன்னா, இந்த அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி அட்மிட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு கிளாஸ் கட் ஆயிரும், எப்படியாவது இது ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறது டாக்டர்ங்கெல்லாம் சொல்லி எல்லாம் அப்படி இப்படி பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். வெள்ளிக்கிழமை ஆகிட்டு ரெடி பண்ணிட்டாரு, ஏன்னா சனிக்கிழமை கிளாஸ் கட்டாயிரு, ரொம்ப வாஞ்சிருக்கிறார். அப்போ சந்தோஷம் சொல்லிக்கிறாரு, இந்த மாதிரி சனிக்கிழமை கிளாஸ் கட்டாயிரும், என்னால் முடியாது நான் போகணும் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்லிக்கிறேன், நானும் வர்றேன். அவங்க இந்து சம்சாரம் வந்து, இந்து வந்து கிறிஸ்டின் ஆகிறார், எப்படி இருக்கும்? ஆனால் அந்த சிஸ்டர் என்ன பண்ணிட்டு நான் வர்றேன், நானும் அந்த கிளாஸ்க்கு வரேன். அவங்க வந்தாங்க பிரதர்கிட்ட பாஸ்டர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ஜபம் பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்போ பிரதர் சொல்றாரு, இது இது வந்து ஜபிக்கிற கிளாஸ் இல்லை, இது அறிவு வர்ற கிளாஸ் சட்டி. அப்போ என்ன பண்ண என்ன ரொம்ப முக்கியம், அறிவு முக்கியம், சத்தியத்தின் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சாத்தானை நம்ம வெல்லணும்னா என்ன வேணும்? கண்டிப்பா நாலேஜ் ரொம்ப முக்கியம், தேவனுடைய வசனத்தின் மேல் அறிவு ரொம்ப முக்கியம். புக்ஸ் வாங்குறது, இன்னும் கேசட்ஸ் வாங்குறது, இன்னும் சப்ஜெக்ட்ஸ் கேட்கறது, கிடைக்கிற நேரம் எல்லாம் பயன்படுத்துறது, சும்மா வந்து எத்தனை நேரம் வந்து வெட்டி நான் பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, எவ்வளவு டைம் வந்து வேஸ்ட் ஆகுது மத்தவங்களை பத்தி பேசுறோம், அதெல்லாம் கட் பண்ணுவோம். அப்போ தேவனுடைய வசனத்தின் மேல் வைராக்கியம் வாஞ்சி இருக்கணும். ஸ்டெப் பாருங்க, ரெண்டாவது ஸ்டெப் ரொம்ப முக்கியது. அவன் முந்தையெல்லாம் நிறைய கதை புக்கு வாங்கி படிச்சிருந்தான், குமுதம் கல்கண்டு அது இதுன்னு இருக்குது மார்க்கெட்டில் இல்லைங்களா. இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே அது இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வாங்கி படிச்சிருந்தான். ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை, இப்போல்லாம் வந்து நம்ம எதுக்கு டைம் செலவு பண்ணோம்? தேவனுடைய சத்தியத்தின் மேலே வாங்கி இருக்கணுங்க, அதெல்லாம் நம்ம கூட செஞ்சுட்டு இருந்தோம். முந்தையெல்லாம் குமுதம்னா அந்த வெள்ளிக்கிழமைனா ரொம்ப ஆர்வமாக போய் வாங்கிட்டு வருது, அது மட்டும் டிவி முன்னாடி கூட அப்படித்தான் நல்ல ஒரு வாஞ்சி இருந்துச்சு, இப்போ அது இல்லை. இப்போது இதன் மேல சத்தியத்தின் மேல் வாஞ்சி நம்மளுக்குள்ள வரணும். நம்முடைய கர்த்தரா இயேசு நீங்க எடுத்துக்கோங்க, இந்த உலகத்துல நாலேஜ் இல்லைன்னு எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? கர்த்தரா இயேசுக்கு வேதம் பத்தி தெரியலனா சாத்தானை வெல்ல முடியுமா? வெல்ல முடிஞ்சிருக்காது. இதோ வகை தேவன் அதை பத்தி சொல்றாரு, கர்த்தரா இயேசுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருந்துச்சுன்னு சொல்றாரு பாருங்க, ஏசாயா 53:11 பாத்தீங்களா, பையஸ் நாலேஜ் இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா பையஸ் நாலேஜ், அதாவது தம்முடைய தாசனாகிய நீதி பெறும். 53:11 தம்முடைய தாசனாகி நீதி பெறும். கர்த்தரை இயேசு பத்தி சொல்றாங்க தேவன், தம்மை பற்றும் அறிவினால் அறிவினால் அநேகர் நீதிமான். அப்போ நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும்? கண்டிப்பா வேதத்தின் சத்திய அறிவு இருக்கணுங்க. 25 வருஷம் 30 வருஷம் விசுவாசிகளா இருந்துட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒண்ணுமே தெரியாம இருந்த பிரயோஜனம் இல்லை. சத்தியத்தின் அறிவு நம்மளுக்குள்ள வரணுங்க. இப்போ நம்ம ஒரு 25 கிளாஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரயோஜனமா இருந்திருக்கும்? இன்னும் கொஞ்சம் இன்னொரு பாதி கிணறு தாண்டிட்டு இருக்கிறோம், இன்னொரு பாதி கிணறு தாண்டும் போது நீங்க எவ்வளவு நாலேஜ் ஆகிடுவீங்க, எவ்வளவு இன்னும் விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப சத்தியத்தின் அறிவு படிக்க படிக்க வளர வளர இன்னும் கொஞ்சம் ஸ்டடிஸ் ஜாஸ்தியாக ஆக என்ன அறிவு வரும் தெரியுமா நம்மளுக்குள்ள? பாவானா என்ன அப்படிங்கறத கண்டுபிடிப்போம் இல்லைங்களா. பாவானா என்ன, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தியோரட்டிக்கலா தெரிஞ்சுக்குவோம். தேவனுடைய சத்தியத்தின் அறிவு வர வர இதைதான் செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படி நம்ம தெரிஞ்சுக்குவோம், அறிவுல மட்டும்தான் வந்துடும். இது செகண்ட் ஸ்டெப். முதல்ல ஒரு காரியத்தை பற்றின அறிவு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது. எடுத்தோடனே போயிட்டு ஒரு விஷயத்துல இறங்க என்ன பண்ண முடியாதுங்க, வெற்றி காண முடியாது. அதை பத்தின ஒரு அறிவு முதல்ல நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா, அதை பத்தி நல்லா தெரியணும், அதுக்கப்புறம் இறங்கணும் அதுல. அப்ப இறங்கினா நம்ம வெற்றி அடையலாம். அப்ப இந்த ரெண்டாவது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய வசனத்தில் பெருக வேண்டும், சத்தியத்தில் பெருகணும், எல்லா சப்ஜெக்ட்லயும் தரவா இருக்கணும் இல்லைங்களா. அதனாலதான் நம்ம பார்த்தோம், தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் அப்புறம் என்னென்ன வருதுங்க, தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் மாறும்படி அவன் வந்து அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்பொருந்தவர்களுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாகுது இல்லைங்களா. அப்போ எந்த ஒரு நல்ல கிரியை செய்யறதுக்கு புத்தி வரணும்னா என்ன வேணும் நம்மளுக்கு? சத்தியத்தின் அறிகிறார் எல்லா மனுஷனும் தரவுலி பர்னிஷ்ட் அப்படிங்கிறார். அப்போ எல்லா ஒரு விஷயத்திலும் நம்ம தேர்ந்தவர்களாக இருக்கிறதுக்கு தேவனோட சத்தியம் கொடுக்கப்பட்டுக்குது. அப்போ அதில் நம்ம நாலேஜ் வேணும். அப்போ நிறைய பேர் சொல்லிடுவாங்க பைபிளே வேண்டாம், வசனமே வேண்டாம், ரொம்ப டீட்டெயில் ஆராய்ச்சியெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு என்ன இருந்தால் போதும், விசுவாசம் இருந்தால் போதும், பாவத்திலிருந்து விடுதலையானா போதும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய சத்தியத்தின் அறிவு எவ்வளோ முக்கியம் இல்லைங்களா. அப்போ அந்த ஒரு சத்தியத்தின் அறிவு ரெண்டாவது ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் எடுத்ததுக்கப்புறம் பாவத்தை பற்றியெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாவம்னா என்ன, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் என்ன, எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் செகண்ட் ஸ்டெப் எடுத்துட்டாலும் கூட நம்மளுக்குள்ளேருந்து என்ன போகாது, அது அறிவு தான் வந்துட்டு இருக்குது நம்மளுக்குள்ளேருந்து. இப்போ கூட அதே பாவம் தான் இருக்குது. அப்போ மூணாவது ஸ்டெப் என்ன எடுக்கணும்ப்பா, பாவத்தை பற்றி தெரிஞ்சிட்டோம், மூணாவது ஸ்டெப்பு விடுபடுறதுக்கு முயற்சி செய்யணும். முயற்சி செய்யணும், விடுபடுறதுக்கு முயற்சி செய்யணும் இல்லைங்களா. கண்டிப்பாக செய்யணும். ஒன்று இது வந்து தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதையே போய் செஞ்சுட்டு இருக்கணுமா, செய்யக்கூடாது இல்லைங்களா. இவ்வளோ நாள் நிறைய பேர் வந்து தேவன் வந்து சில ரவுடிகளெலாம் பிடிச்சிக்கிறாருங்க இந்த சத்தியத்துக்குள்ளே. அதெல்லாம் அந்த பிரதேசம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, பிக் பாய்ட் அடிச்சிருந்தாருங்க அவர், ரொம்ப ஆச்சரியம் இருக்குதுங்க. அப்போ பிக் பாய்ட் அடிச்சிருந்தவர் இப்போ என்ன பண்ணக்கூடாது, இப்போ விக்கெட் அடிக்கக்கூடாது இல்லைங்களா, விட்டுணும். எப்போ இந்த அறிவு சத்தியத்தின் அறிகிற அறிவு அவருக்குள் வந்ததுக்கு அப்புறம், அப்ப பாவத்தில் இருந்து விடுதலை ஆகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்ப இது எப்படி நடக்குது, தேவனுடைய சத்திய வசனங்களை கற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மளுக்கு பரிசுத்தாவி கொஞ்சம் கொடுக்குறாங்க. அப்ப பரிசுத்தாவி நம்மளுக்குள் வரும்போது என்ன இருக்கும் படிங்கன்னா, யோவான் 16:8 ரொம்ப முக்கியமான, அவர் வந்து, அவர் யாரு, பரிசுத்தாவி தான், அங்க வந்து ஊமை பாணியில பேசிக்கிது அவர் இவர். அப்போ பரிசுத்தாவி நம்மளுக்குள் வரும்போது நீதியை குறித்தும் அப்புறம் பாவத்தை குறித்தும் நீ தீர்ப்பை நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மளுக்கு கண்டித்து உணர்த்துவார் அப்படிங்கும் போது பாவத்தை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளுவோம். அப்ப பாவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கொண்டா இப்போ கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வச்சு வந்ததுக்கு அப்புறம் பாவம் எது பாவம் நம்ம டிசைட் பண்றோமோ அதையெல்லாம் என்ன பண்ணிப்பா, விடுறதுக்கு முயற்சி செய்யணும். உதாரணமா இந்த ஒரு சத்தியத்தின் அறிகிறது நம்ம கூட என்னோட லைஃப்ல கூட நடந்துச்சுங்க. நான் இந்த சத்தியத்தின் அறிவு கிளாஸ்ல நம்ம கேட்டிருக்கும் போது இங்க கிளாஸ் கேட்டுருவோம், அந்த பக்கம்னா சினிமாவுக்கு போயிடுவோம். இங்க சப்ஜெக்ட் கேட்டுக்கிறது, அங்க நேரம் டிக்கெட் வாங்குறது. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம காலேஜில் படிச்சுட்டு இருந்தோங்க. அப்போ பசங்க ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம், ஆனால் இந்த ஒரு லெவல் நம்மளுக்கு தெரியல. அப்போ என்னாச்சுன்னா காலேஜில் நம்ம படிக்கும்போது அப்போ சினிமா கிளப் போகக்கூடாதுன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஆனால் பசங்க என்ன பண்ணுறாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு என்னப்பா நீ 5 மணிக்கே வீட்டுக்கு போகிற, வா ஒரு சாயங்காலம் காலையிலேருந்து கொண்டு போர் அடிக்கிறது இல்லையா அப்படியே சொல்லி சொல்லி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஒரு மாதம் ஆச்சுங்க. ஒரு மாதத்தில் நான் அவங்களுடைய பழக்கத்துக்கு நான் என்னைய உட்படுத்தாச்சு. அப்போ என்ன பண்ணால் அவர் நேராக அவர் மத்தியானம் வரும்போது ரிசர்வ் பண்ணிட்டு வந்துடுவார். அப்போ நம்ம எஸ்கேப் ஆக முடியாது, டிக்கெட் வர வந்துடுறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், கூடவே போவேன். அப்போ இப்படியே போய்ட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ஆகி என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸே தேவையில்லாம ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடவே வேண்டியதில்லை, நான் அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஆகிட்டுக்கு நான் அவங்களுக்கு ரிசர்வ் பண்ணிவிடுவேன் இந்த அளவுக்கு போயிடுவேன். ஆனால் இந்த பக்கம் ஞாயிற்றுக்கிழமை வேணால் இங்கே கிளாஸ் எப்படி இருக்குது இப்போ இல்லைங்களா. அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் இடி ஆரம்பிக்குது. என்னப்பா நீ வந்து இங்கே கிளாஸ் கேட்குற, அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே நேராக போறிய, எப்படி இது உன்னால் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்குது மனசாச்சு. ஆனால் சத்தத்துக்கு அவ்வளோ செவி கொடுக்குறதில்ல நான். அப்போ என்னென்ன திருப்பி அடுத்த வாரம் அதே அந்த இடையிலலாம் போயிடுது, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வருது திருப்பி கொஞ்சம் இடிக்குது. என்னப்பா இந்த வசனத்துக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி அது ஒரு பழக்கம் ஆகிட்டுக்குது, சரி இதுலேருந்து எப்படி விடுதலை ஆகிறது பார்த்தேன். சரி ஒன்று பண்ணலாம், சாயங்காலம் 5 மணி ஆனால் கால் அங்கே போகுது, என்ன பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமை வைபக்தி இந்த பக்கம் போகுது, நீ என்ன பண்ணுறது சொல்லிட்டு பார்த்து சரி நம்ம ஒன்று பண்ணலாம், இனிமேல் பார்த்துடலாம். ஆனால் கெட்ட கெட்ட சீனெல்லாம் வரும்போது கண்ணை மூடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு பிளான். நேரம் முந்தின துருவாக போவேன், நேரம் போகிறது டிக்கெட்டாக உள்ளே போகிறேன். ஆனால் இப்போ அங்கே போனது கொஞ்சம் நேரம் நிற்கிறது, இப்போ உள்ளே போக முடியல, கொஞ்சம் அப்படி இடிக்குது. சுற்றி நாடுகளை பார்த்து எல்லாம் சுற்றி ஒருத்தர் வருதில்லை, நான் புரிசு யாரும் இல்லை கன்ஃபார்மாக. ஆனதுக்கப்புறம் ஒன்று பண்ணலாம், உள்ளே போகும்போது டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இடிக்குது. என்னப்பா நீ வந்துட்டு உலகத்தை ஏமாத்துறா, வந்து இதை ஏமாற்ற முடியாத அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ நான் மைண்டில் ஸ்ட்ராங் முடிவு எடுத்துட்டேன், இல்லைங்க நான் உள்ளே போயிட்டு நான் வந்துட்டு கெட்ட சீன் வரும்போது கண்ணை மூடிக்கிறேன், நீங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு உள்ளே போனோன்னா அங்கே போய் கொஞ்சம் நேரம் போயிட்டு என்ன வரும், வருமே டான்ஸ் அது வேற வருங்களே அன்னைக்கு போய் எல்லாம் ஆடுவாங்க எல்லாம் வருது எல்லாம் வரும்போது சரி நம்ம கண்ணை மூடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கண்ணாடி மூடி நல்லா சவுண்டு மட்டும் வந்துட்டே இருக்குது. அப்ப என்ன பண்றேன்னா இப்படி மூடிட்டேன் சரி பாக்க அப்போ என்னால் விட முடியல அது முடியல அந்த அந்த சத்தியத்தின் அறிவு இருக்குது ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியல நான் முயற்சி எடுக்கல சரியான முயற்சி எடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதுவும் அப்போ வெளியில் வந்து வெளியில் வரும்போது இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லு உனக்கே வெக்கமா இல்லையா அப்படி கே சத்தியம் தெரியாத எத்தனையோ ஜனங்களை அவங்களுடைய மனசாட்சிக்கு கீழ்படுகிறாங்க இல்லைங்களா. நிறைய பேர் ரொம்ப நேர்மையான வாழ்க்கையாக ரொம்ப ஒழுக்கமான வாழ்க்கை. அப்போ தேவனுடைய சத்தியம் பரிசுத்தாவியெல்லாம் வாங்கிட்டு இப்படி இருக்க முடியுமா? அப்போ அது விடாது நம்மளை. அப்போ உள்ளுக்குள்ளேருந்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது செய்ய வேண்டா இது தவறு உனக்கு வெக்கமா இல்லையா அப்படி சொல்லி கேட்கும்போது அவன் என்ன பண்ணிட்டானா இனிமேல் இந்த மாதிரி வேலை எழுதி. அப்போது மனசில் அந்த ஆசை கூட வர்றதில்ல. இப்போ பசங்களுக்கு வந்து கூப்பிடல் கூட நம்ம போகிறதில்ல அவங்களுக்கு சேர்த்து பிரசங்க நம்ம. அப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சு எப்படிப்பா நீ இவ்வளோ சீக்கிரம் மாறி எவ்வளோ சீக்கிரம் மாறினா எவ்வளோ சீக்கிரம் பழையபடியாட்டி மாறிட்டுக்கிற அப்படின்ட்டு. ஆமாங்க இன்னும் கொஞ்சம் காலத்தில் நம்ம பார்த்த கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியில் நம்ம பார்க்கலங்க தூர்தர்ஷன் மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ என்ன வரும் வெள்ளிக்கிழமை ஏன்னா ஒளியும் ஒளியும் வந்தால் ஜனங்கள் வந்து இடத்த வேற ஏதாவது வேலை செய்வாங்களா என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த டைமாக தான் எல்லாம் சின்ன சின்ன குழந்தையிலேருந்து எல்லாம் வந்து உட்காந்துருவாங்க பெரியவங்க எந்த வேலையும் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. ஆனால் இப்போது தேவனுடைய சத்தியம் அது மாதிரி இன்றைக்கி நிறைய ஓடிட்டுருக்குங்க சீரியலுதான் இல்லைங்க 9:30 மணி ஆனால் என்ன நம்ம ஆளுகளுக்கு. ஆமாங்க அந்த டைமில் தான் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆகிடும் இல்லை நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தான் மற்றவர்களுக்கு இல்லை நம்ம ஆளுகளுக்கு தான் விசுவாசிகளுக்கு தான் தேவனோட சத்தியம் தெரிஞ்சவங்களுக்கு தான் கரண்ட் ஆஃப் ஆனால் இங்கே ஆஃப் ஆகிடுவாங்க. அப்போ அங்கே போய் இங்கே போய் அந்த வீட்டில் கரண்ட் இருக்குதா இந்த வீட்டில் கரண்ட் இருக்குதா எல்லாம் தேடி கீழே கண்டுபிடிச்சி அப்புறம் அது எப்படியாவது வந்துச்சுனாக்கா அப்பா அப்படி கொஞ்சம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி போச்சுங்களா சித்தியா அத்தையானோ போயிட்டு இருந்துச்சேன் அதெல்லாம் உட்காந்து பார்த்தோன்னா மணிக்கணக்கா இல்லைங்களா கரெக்டாக எந்த வேலை மிஸ் ஆனாலும் இந்த வேலை மிஸ் ஆகாது. இன்னும் சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதை புக்கு படிப்பாங்க அப்போ சத்தியத்தின் இந்த பக்கம் படிப்பு இந்த பக்கம் கதை புக்கு நாவல்ஸ் நிறைய படிப்பாங்க அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு பண்ண முடியாதுங்க. அதே போல் உலகத்தின் பிறகான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு இப்போ தேவனுடைய சத்தியம் வரவர் என்ன பண்ண அதெல்லாம் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுக்கணும் தேவனுடைய சத்தியத்துக்காக விட்டு கொடுக்கணும். முந்தி வந்து நிறைய வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல மோசமான பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு பொய் பேசுறதோ மொத்ததோ அது எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். அப்போ தேவனுடைய சத்தியத்தை கேட்டு நடக்கும்போது தேவனுடைய பரிசுத்தாவே நம்ம வாங்கிட்ட போது சத்தியம் பாவம் இதுதான் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து விடுபடுறதுக்கு முயற்சி செய்யணும். இதை வந்து விசுவாசிகள் செய்யறாங்க நிறைய கிறிஸ்டியன்ஸ் கூட செய்யறாங்க பாவத்திலிருந்து விடுதலை பாவம் செய்யாத பாவம் செய்யாத கூட்டத்துக்கு வருவாங்க ரிட்டர்ன் போகும்போது முன்னாடி என்ன போட மாட்டிருக்காங்க இனிமேல் பாவம் செய்யாத. அப்ப விசுவாசிகள் வந்து அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க பாவம் செய்யாத பாவம் செய்யாத பாவம் செய்யாது. ஆனா சத்தியத்தின் அறிவு அறிவு இருக்காது. சத்தியத்தின் அறிவு இருந்தா தான் என்ன பண்ண முடியும் ஒருத்தன் பாவத்திலிருந்து விடுதலை செய்ய முடியும். சத்தியத்தின் அறிவு இல்லை நான் பாவத்திலிருந்து விடுதலை நான் 1000 உங்களுக்கு உட்கார வச்சு வகுப்படுத்தாலும் கூட அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட அது பிரயோஜனமே ஆகாது. நம்மளும் விடணுங்க திருநா பார்த்து என்ன பண்ணும் அப்ப என்ன சொன்னாலும் கூட புரியாது. அப்போஸ்தலர் பவுல் அதையே சொல்லிட்டு இருக்கிறார் எபேசியர் 4:28 அப்போ தேவனுடைய சத்தியம் வாங்கிட்டா இவ்வளவு நாள் அந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாரு இவன் என்ன பண்ணும் திருடுகிறவன் நீ என்ன பண்ணக்கூடாதுங்க திருடா மேல் வசனம் போனீங்க அடுத்த வசனம் போங்க 28 இப்போ என்ன பண்ணக்கூடாது முந்தியெல்லாம் ஆமாங்க முந்தியெல்லாம் ரொம்ப சாதாரணம் அது குடும்பத்தில் சண்டை வந்துட்டேன்னா ஒரு டென்ஷன் என்ன வருதுங்க வாயிலிருந்து அன்பு அப்படி வருதா அன்பான வார்த்தைகள் வருதா வருது இல்லை அன்பான வார்த்தைகள் வருது மாறாக பார்வனே நான் இப்போ அப்படி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா தேவனுடைய சத்தியம் வந்ததுக்கு அப்புறம் சில பேர் கெட்டவத்து பேச ரொம்ப பிடிக்குங்க மனுஷங்களை நம்ம பார்த்துருக்கிறது எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா எல்லாம் யதார்த்தமானது தான் கெட்ட வார்த்தை பேசிட்டே இருப்பாங்க. ஆனா தேவனுடைய சத்தியத்துக்குள்ள வந்தா என்ன பண்ணும் கண்டிப்பா அவங்க வந்து பூட்டு போடணும் செக் பண்ணுங்க செக் வைக்கணுங்க செக் போஸ்ட் வைக்கணும். அப்போ அந்த இது வரைக்கும் வந்து நிறுத்தணுங்க ட்ரை பண்ணும். அப்போ தேவனுடைய வசனம் அப்படி வந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்யறதுக்கு இன்னொரு வசனம் கூட 2 தீமோத்தேயு 2:19 அப்போ கிறிஸ்துவின் பேரை சொல்லிட்டு யாராவது வந்தா அவன் என்ன பண்ணும் அநியாயத்தை விட்டு விலகணும் கண்டிப்பா விலகணுங்க அநியாயத்தை விட்டு விலகணும். கிறிஸ்துவின் பேரை சொன்னாக்க கிறிஸ்துவின் பேரை சொல்லிட்டு இஷ்டமான வாழ முடியுங்களா கிறிஸ்துவின் பேரை சொல்லிட்டு நல்ல கெட்ட பாரத்தையும் திருட்டும் பிறட்டும் பண்ண முடியுமா
பண்ண முடியாது இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு மாறுதல் நம்மளுக்குள்ள வர வைக்கணும் முயற்சி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது மூணாவது ஸ்டெப். ஆனா நிறைய பேர் இந்த ஸ்டெப்லயே ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. இவங்க தான் யாருன்னா விசுவாசிகள் அல்லது கிறிஸ்தவர்கள். அவ பாவத்திலிருந்து விடுதலை ஆனா போதும் அப்படின்ட்டு ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ஆனா பாவம் போகுமா? இது எத்தனை ஸ்டெப்? மூணாவது ஸ்டெப். அதனாலதான் நிறைய ரிட்டர்ன் போயிடுவாங்க. ஆனா அங்க போயிட்டு நிறைய பாவங்களை அவங்க செஞ்சிட்டு இருப்பதை நம்ம பாக்குறோம். ஆனா இப்போ சகோதர சகோதரிகளே, போர்த் ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இது என்ன ஸ்டெப்னா, பாவத்தை பத்தியும் அதிலிருந்து விடுதலை ஆகிறத பத்தியும் நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாவத்தை. ஆனா இந்த மூணாவது ஸ்டெப் இருந்தாலும் கூட பாவம் போறது இல்ல. ஆனா பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் நம்ம செஞ்சிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறோம். செய்யும் போது நான்காவது ஒரு ஸ்டெப் என்னன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இது கிறிஸ்தவர்கள் ரிட்டர்ன் போனதுக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய ஸ்டெப். அப்ப உண்மையான கிறிஸ்தவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்டெப் அதுங்க. அது பிதாவாக தேவனிடம் கர்த்தராய் இயேசுவிடம் என்ன பண்ணுவோம், உடன்படிக்கை பண்ணும். ஃபோர்த் ஸ்டெப், பாவத்திலிருந்து விடுதலையானதுக்கு அப்புறம், விடுதலை செய்யறதுக்கு முயற்சி ஆனதுக்கு அப்புறம், முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணிப்பா, உடன்படிக்கை செய்யணும். என்ன உடன்படிக்கை? அது என்ன? அது ஞானசனா இல்லீங்களா? என்ன பண்ணும்? கர்த்தராய் இயேசுவை அடிச்சு விடுகளை பின்பற்றி நடக்கணும். அப்ப விசுவாசிகள் என்னவோ மாறினுப்பா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மாறணும். அப்ப கர்த்தராய் இயேசுவினுடைய அடிச்சு விட உபதேசங்களை பின்பற்றி நடக்கணும். பின்பற்றி அதான் சொல்ற அப்போஸ்தலர் போல, உங்களுடைய சரீரங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை நீங்கள் ஒப்புக்கணும். நம்ம கர்த்தராய் இயேசு அதை செஞ்சாருங்களா? ஆமா செஞ்சாரு இல்லீங்களா? அவருடைய 30வது வயதுல ஞானசனம் எடுக்கும்போது என்ன சொன்னாரு, தேவனே உங்களுடைய சித்தம் செய்யறதுக்கு வருகிறேன், புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது சொன்னாங்க. அப்ப அந்த 3.5 வருடம் அவங்க என்ன பண்ணிட்டாரு, கர்த்தராய் இயேசு தன்னுடைய எல்லா நோக்கத்தையும் தேவனுக்காக ஒப்பு கொடுத்துட்டார். அதே போல இன்றைக்கு கூட நம்ம இந்த ஸ்டெப் எடுத்துட்டாக்கா இந்த உலகத்துக்குரிய வேஷம் இப்ப நம்ம போட முடியாது. மாறாக கர்த்தராய் இயேசுனுடைய சித்தம் நம்ம செய்யணும் இல்லைங்களா. ஞானஸ்தானங்கிறது தண்ணியில போய் எடுக்கிறது ஒரு அடையாளம், தண்ணியில போய் எடுக்கிறது என்னங்க, அது அது அதை எடுத்தா ரசிப்புன்னு இருந்தா எல்லாருமே போய் எடுத்துடல. எத்தனை டைம் 1000 டைம் வேணாலும் எடுக்கலாம். ஆனா 1000 டைம் எடுத்தாலும் என்னங்க, அது பிரயோஜனம் இல்ல, அது ஒரு அடையாளம். நிஜமான ஒரு ஞானஸ்தானத்துக்கு ஒரு அடையாளம். அப்ப நிஜமான ஞானஸ்தானங்கிறது எது, கர்த்தராகிய இயேசு என்ன செஞ்சிட்டாங்களோ அதே தான் நம்மளும் செய்யணும். அப்ப நிஜமான ஞானஸ்தானம் எதுனாக்கா, ரோமர் 3:4 இதுதான் நிஜமான, இது நம்ம எடுக்கணும் கண்டிப்பா. அப்ப என்ன ஆகணும், அவருடைய மரணத்துக்குள்ளாகும் அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒரு அடையாளம் தான் எது, தண்ணியில. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க நீங்க நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு இருப்பீங்க. எது நிஜமான ஞானஸ்தானம், தெரிஞ்செடுத்திருக்கிறோமா, கர்த்தர்கிட்ட உடன்படிக்கை செஞ்சு அந்த உடன்படிக்கை எல்லாம் தெரிஞ்செடுத்திருக்கிறோமா? இதுக்கு மேல இந்த பாயிண்ட்ல இருந்து நான் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக நான் ஒப்பு கொடுக்கறேன், உங்களுக்காகவே நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்செடுத்திருக்கிறோமா? இல்லையே. இது வந்து ஒரு சபையில மெம்பர்ஷிப் ஆகிறதுக்காக எடுத்துட்டு இருக்கிறோம், அது பத்தாது. அப்போ இந்த ஒரு நிஜமான ஞானஸ்தானம் உடன்படிக்கைன்னா என்னன்னா, கர்த்தராய் இயேசுவின் மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானம். நல்லது அடக்கம் பண்ண போட்டுட்டு இருக்கிறோம். கிறிஸ்து உடனே கூட என்ன ஆயிடுக்குது, அந்த ஞானஸ்தானம் தண்ணியில போய் ஞானஸ்தானம் எடுக்கும்போது கிறிஸ்து உடனே கூட இந்த உலகத்தின் எல்லா காரியத்துக்காகவும் அடக்கம் பண்ண அப்படின்னு நடத்துங்க, சமாதி பண்ணியாச்சு அப்படின்னு. சமாதினா பழைய நோக்கம், பழைய ஆசை இல்லைங்க, பழைய நேரம், பழைய திறமை எல்லாத்தையும் இப்போ பழைய மாதிரி இருந்ததெல்லாம் சமாதி கட்டியாச்சு. உயிர்த்திலிருந்து தண்ணியிலிருந்து வெளியில் வரும்போது புது ஜீவன்ல வர்றோம். இப்ப நம்மளுடைய நேரங்கள், நம்மளுடைய நோக்கம், நேரம், பணம், மற்றது எல்லா காரியங்களையும் இப்ப யாருக்காக ஒப்படைக்கணும், அவங்க. நான் எனக்கு எனக்கு கூட என்னுடைய லைஃப்ல கூட நான் வந்து டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருந்தோம், டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருந்துச்சு. அப்போ நான் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அரை டாக்டருக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது மருந்து கொடுக்கறதுக்கு ஆஸ்பத்திரியில. சரி பரவாயில்லன்னு, ஆனா நான் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் வழியில அங்கெல்லாம் போனாக்கா அவங்கள ஒயிட் கோட் போட்டு வந்துட்டாங்கன்னா சும்மா அழுவேன், நான் கண்ணில் அப்படியே தண்ணி வருங்க, பாக்குறவங்க இந்த பையன் அழுகிறான் அப்படின்னு பாப்பாங்க. அந்த அளவுக்கு நான் அழுவேன், என்னன்னா நம்ம டாக்டர் ஆக முடியலையே, சே எவ்வளவு பெரிய படி போட்டோமே அப்படின்ட்டு. அது இருந்துச்சு ஒரு காலத்துல ஒரு நோக்கம். ஆனா தேவனுடைய சத்தியம் கேட்டு உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் என்ன, இப்பதான் எனக்கு புரியுது தேவன் ஏன் நம்மளுக்கு அது கொடுக்கலன்னு. ஏன்னா அது நம்ம செஞ்சிருந்தா அங்க யாருக்காவது ஊசி போட்டு இருப்போம், அவ்வளவுதான். இந்த வேலையை செய்ய முடியாது, மிக முக்கியமான வேலை, மிக முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட், செய்ய முடியாது இல்லைங்களா. அப்ப அதையே தான் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். இன்னும் சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல ஆசை இருக்கு, ரொம்ப நல்ல ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனா தேவன் கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டா என்ன பண்ணக்கூடாதுங்க, ஆமா. ஏன்னா ஸ்டார் ஆகுறது ஒரு பெரிய பாவம் இல்ல, டாக்டர் ஆகுறது கூட ஒரு பாவம் இல்ல, செய்யலாம். ஆனா அந்த நேரமெல்லாம் என்ன ஆயிடுப்பா, நம்மளுடைய உடன்படிக்கலன்னு சொல்லிக்கிறோம். என்னுடைய நேரம், என்னுடைய பணம், என்னுடைய முயற்சி, என்னுடைய டேலண்ட்டு, அறிவு எல்லாத்தையும் யாருக்காக கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன். கர்த்தருக்காக கொடுக்க சொல்லிட்டு அங்க போட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னுடைய நேரம் எல்லாம் என்ன ஆயிடுங்க, வேஸ்ட் ஆயிடும். அதனாலதான் அங்க சொன்னாங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவுகள் எல்லாம் ஒளிந்து போயின் எல்லாம் புதுசு. அப்ப பழைய மாதிரி நோக்கம் ஆசை இச்சைகள் எல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல விளையாட மாட்டாங்க, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பாப்பாங்க. இங்க உடன்படிக்கை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அங்கிருந்த அவன் நிறைய வேலைக்கு இங்க கர்த்தருக்கு கர்த்தர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தா, மனுஷங்கிட்ட வேலைக்கு சேர்ந்தா 8 மணி நேரம் தான் டியூட்டி, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் கொடுத்துருவான். ஆனா கர்த்தர்கிட்ட வந்து மாட்டினா எத்தனை மணி நேரம் வேலை, 24 மணி நேரம் வேலைங்க. எங்க தூங்கணும், எவ்வளவு டைம் தூங்கணும், எவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுக்கணும், எல்லாம் அவரு தான் டிசைட் பண்றாரு. நம்முடைய வாழ்க்கை இப்ப யாருது, ஆமா என்ன செய்யறோம் என்ன பண்றோம் எல்லாம் அவரு தான் முடிவெடுக்கிறாரு. அப்ப 24 hours சில நேரங்களில் வேலை வாங்கினா என்ன பண்ணுங்க, செஞ்சாகணும், சோம்பேறித்தனம் போடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. அப்ப அந்த மாதிரி ஒர்க் இருக்கும்போது இந்த ஒரு நேரத்தை நம்ம வெளியில கொண்டு போயிட்டு வீணா செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு ஜனங்கள் சாதாரணமா ஜனங்கள் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் நல்லா டீ கடைங்களை போகும்போது கேட்டு பாருங்க, அவரு பிரயோஜனம் இல்லாத பேசிட்டு இருப்பாங்க. அவர் வந்துட்டு ஏதோ ஒரு பணம் பத்தி பேசுவாங்க, அல்லது சொத்து பத்தி பேசுவாங்க, அல்லது வந்துட்டு நிறைய பேர் இது பத்தி பேசுறாங்க. நான் பஸ்ல எல்லாம் கேட்டு போறேன், அரை அடிச்சா முக்கால் அடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு அதை பத்தி ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் டிஸ்கஸ் பண்றாங்க, பெருமையா பேசிட்டு இருக்கிறேன். இதுதான் ஓடிட்டு இருக்குதுங்க, நம்ம கூட அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அந்த டிஸ்கஷன் என்ன பண்ணிப்பா, எல்லாமா தேவனுடைய சத்தியத்துக்குள்ள இருக்கணும், வேற மாதிரி பேசணும். இப்ப உங்களுக்கு உங்களுக்கே பிடிக்காதுங்க, நிறைய பேருக்கு நிறைய பேர் பிரதர்ஸ் நீங்க சொல்றீங்க, இப்போ உபதேசங்களே நிறைய உபதேசங்கள் இப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது, உட்கார முடியுது இல்ல, முந்தையமா மணிக்கணக்கு உட்கார்ந்த இடத்துல இப்ப உட்கார முடியுது இல்ல, என்ன ஆயிட்டு இப்போ. ஆமா கொஞ்சம் அப்படி இருக்கும்போது உலகத்தின் பிரகாரம் எப்படி பேசுறது பிடிக்கும் இல்லைங்களா, போயிட்டு அலோ பிரதர் என்ன வாங்க மச்சான் அப்படின்னு பேசிட்டு இருக்க முடியுமா இல்லைங்களா, மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்ப முடியாது, இப்ப நம்மளுக்கு நேரம் வேற. அப்ப நம்மளுக்கு இப்ப புது ஆசை ஆயிட்டு நம்மளுக்குள்ள புது ஆசை, அது என்ன, கர்த்தரா இயேசுனுடைய உண்மை உள்ள சீஷராக அந்த ஆசை வந்துருக்குது. இப்போ இப்ப இந்த ஆசை வரும்போது இப்ப என்ன பண்ணிக்கிறோம்னா, வாயில சொல்லிட்டோம், வாயில என்ன பண்ணிக்கிறப்போ கர்த்தர்கிட்ட உடன்படிக்கை அறிக்கை பண்ணியாச்சு. இது 4th step. 5th step அப்ப என்ன வரும், வெரி குட், சொன்னபடியே நடக்கணும். என்ன சொன்னமோ அதுபடியே, நிறைய பேர் வந்து வாயில சொல்லுவாங்க, இந்த சத்தியம் அவ்வளவு சத்தியம் ரொம்ப புதுமையா இருக்குது, நம்ம அப்படி பண்ணிடலாம் பொறுத்தார், இப்படி பண்ணிடலாம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்க போன் பண்ணிடுங்க நான் வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. ஆனா தேவையான நேரம் வரும்போது வீடு போட்டிருக்கும், எங்க தேசம் எங்க பொறுத்த போயிட்டு தாத்தா கூட சரியில்லை, எனக்கு அங்க வேலை இருந்துச்சு இங்க வேலை இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வந்து சகோதர சகோதரி, எங்க நம்மளுடைய முடிவு அப்படி இல்ல, நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டிப்பா. ஆனா 4th step ஞானசன உடன்படிக்கை கர்த்தர் கூட பண்ணிட்டாலும் கூட நம்மளுக்குள்ள என்ன போகாது, இன்னும் கூட இருக்கும், இன்னும் கூட இருக்கும், ஆனா பெரிய அளவில் இருக்காது, இப்ப கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கும். முந்தையெல்லாம் மனப்பூர்வமான பாவம் செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ அப்படி செய்ய மாட்டோம். இப்ப நம்மளுக்குள் நினைக்காததெல்லாம் நடந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆக்சிடென்ட் மாதிரி, இப்ப ஆக்சிடென்ட் அது வந்து 7th step தான் போகும், இப்ப போகாது, அது இருக்கும். ஆனா மனப்பூர்வமான பாவங்கள் எல்லாம் போயிடும். அப்போ 5வது முழுக்கு 5வது படி என்னன்னா, சொன்னபடியே செய்யணும் இல்லைங்களா. அப்ப சொன்னபடியே செய்யணும்னா வசனம் படிக்கலாம், பிரசங்கி 5வது அதிகாரம் 4 பாத்தீங்களா. அப்ப சொல்றாங்க, நீங்கள் தேவன் கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணிட்டா அது என்ன பண்ணும், செய்யணும். நிறைய பேர் இதை பணம்னு பேசிட்டு இல்ல, இந்த வசனத்தை ஜனங்கிட்ட காமிச்சு நல்லா அடிக்கிறாங்க. ஆனா நீங்க சொன்னப்பட்ட பொருத்தனை எதுங்க, எல்லாவற்றுக்கும் மேன்மையான பொருத்தனை கர்த்தர்கிட்ட செய்யற உடன்படுகை. அது பொறுத்த என்னுடைய ஜீவனே நான் உங்களுக்கு கொடுக்கறேன், 10 ரூபாய் இல்ல, எவ்வளோ கம்ப்ளீட் நான் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கிறேன், 100% நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். ஆனா சொல்லிட்டா என்ன பண்ணும், செய்யணும். செய்யலனாக்கா அவங்களுக்கு பேர் என்ன சொல்றாரு தேவன், மூடரே, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபூல்ஸ், நீங்க ரொம்ப மடையனுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சொல்லிட்டா கண்டிப்பா செய்யணும். அடுத்து 5வது வசனம் பாத்தீங்களா, அப்போ அதை நீ செய்யறதை விட அதை செய்யாம இருந்துக்கலாம். நீ அவன் யாரும் வந்து உனக்கு கம்பல்சரி இல்ல, ஏப்பா நீ ஏன் சொன்ன இருக்குல்ல, நீ ஏன் உடன்படிக்கை பண்ணுன்னு கர்த்தர் கண்டிப்பா கேட்க மாட்டாரு. செய்யறது யாரு, வாலண்டரியா, நம்மத்தான் முன் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ சொல்லிட்டா கண்டிப்பா செய்யணும். இப்ப நம்ம மனுஷங்களுக்குள்ளேயே சிலதெல்லாம் கொஞ்சம் உடன்படிக்கை பண்ணிட்டா, இப்ப நான் வந்து பிரதர் காலையில நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன் நீங்க வந்துருங்க பிரதர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், நாளைக்கு காலையில் நான் வீட்டை போட்டு போயிட்டு எப்படி இருக்கா, அவருக்கு என்ன கோபம் வரும் மனுஷங்களுக்குள்ளயே நம்ம ஒண்ணு சொல்லிட்டு செய்யலன்னா எவ்வளவு கோபம் வருது நம்மளுக்கு இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும் போது தேவன்கிட்ட விளையாடக்கூடாது. வி சுட் நாட் பிளே வித் காட் இல்லைங்களா? கடவுள்கிட்ட விளையாடக்கூடாதுங்க. சொல்லிட்டா சொல்லிடணும் அவ்வளவுதான். அதனாலதான் இயேசு கூட ஒரு ஊமை சொன்னாங்க, ஒருவன் பெரிய கோபுரம் கட்ட மனதா இருக்கும் இருந்துட்டு அப்புறம் அது மனதா இருந்து அது வந்து அதுக்கு செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானா? அவன் வந்து கட்டிட்டு பாதியில் விட்டுட்டானா என்னாகும்? எல்லாம் அவனை பார்த்து என்னப்பா இந்த மாதிரி நீ ஒரு பிளான் போட்டு செய்யலையே. நிறைய பேர் அப்படி பில்டிங் பண்றாங்க, கையில பணமே இருக்காதுங்க, எதையோ ஒருத்தனை யாரோ ஒருத்தர் பணத்தை நம்பி வீடுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பேங்க்காரங்களோ அல்லது யாரும் ஏமாத்தி திட்டம் போட்டு ஏதோ ஒரு வீடு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பாதியில் நிக்கும், நிறைய பில்டிங் அப்படி நிக்குது. அப்ப ஜனங்க என்ன சொல்றாங்க? முடியலப்பா, கட்ட முடியல. ஏசு சொல்றாங்க ஒரு பெரிய கோபுரம், சாதாரண வீடு இல்லைங்க, பெரிய கோபுரம். அது என்னது பெரிய கோபுரம்? அதெல்லாம் அறியல ஊமை இல்லைங்களா? பெரிய கோபுரம் என்ன? கர்த்தரா இயேசுவின் குணநலங்கள் நம்மளுக்குள்ள உற வைக்கணும். சில பில்டிங்ஸ் எல்லாம் கட்டும் போது முன்னாடி திரை போட்டு மறைச்சிட்டு உள்ள கட்டிட்டு இருப்பாங்க, ஆனா கோபுரத்தை மறைக்க முடியுமா? அப்படின்னு என்ன கர்த்தரா இயேசுனுடைய சீஷராக நம்ம வரணும்னு முடிவு எடுத்துட்டா இந்த உலகத்தின் பாரம்பரியம் அது இதெல்லாம் மறைச்சிட்டு சொந்தக்காரருக்கு மறைக்கலாம், அவங்கள ஏமாத்திடலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியாம பண்ணிடலாம். அப்படியா கோபுரம் கட்டணும்பா, அதுக்கு என்ன பண்ண முடியாது? மரபு பண்ண முடியாது, கட்டணும். கோபுரம்னா கர்த்தரா இயேசுவின் குணநலங்கள் உள்ளுக்குள்ள வரணும். அப்ப என்ன பண்ணு? உட்காந்து செலவு செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். எவ்வளவு செலவு? எவ்வளவு நம்மளுடைய ஜீவனை, நம்மளுடைய லைஃப், ஹோல் லைஃப் கணக்கு பார்க்கணும். அதனால சொல்றாரு, நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அதை நிறைவேற்றிட்டு இல்லைனா என்ன பண்ண வேண்டாம், பேசாம இருங்க. நீங்க உங்களுக்கு வந்து 1000 வருட மனசாட்சி வச்சிருக்கிறேன், அதுல உங்களுக்கு ரட்சிப்பு இருக்குது இல்லைங்களா? ஆனா வந்துட்டு இப்படி ஒரு பொருத்தனை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை நிறைவேற்ற. அதனால சொல்றாரு அப்போஸ்தலர் போல் தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுங்க, நீங்க செய்யுங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ ஐந்தாவது, இந்த ஒரு முழுக்க சொன்னபடிய நடக்கணும். சங்கீதம் 116:14 பாத்தீங்களா, கர்த்தருக்கு முன்பாக நான் செலுத்தின எல்லா பொருத்தனைகளையும் அவருடைய சகோதரர்களுக்கு முன்பாக அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக நான் செலுத்துவேன் இல்லைங்களா? அதனாலதான் ஞானஸ்தானம் உடன்படிக்கை ஒரு அடையாளம் செய்ய சொல்றாரு. தண்ணியில போயிட்டு வாங்க காமிங்க, அந்த அடையாளம் காமிங்க, அப்பதான் தெரியும் எந்த பிரதர் கான்சிக்ரேட்டடு, எந்த பிரதர் வந்து கர்த்தர் கூட உடன்படிக்கை, தெரியும் மத்தவங்களுக்கு இல்லைங்களா? நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது ஒரு கான்சிக்ரேட், அது ரொம்ப முக்கியம், அடையாளம் கூட ரொம்ப முக்கியம். அதனாலதான் கர்த்தர் இயேசு தண்ணிக்குள்ள போயிட்டு வந்தாங்க. அப்ப நம்ம கூட அதைதான் பண்ணும். அப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக செய்த அந்த கர்த்தருக்கு முன்பாக செஞ்ச பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக நம்ம செலுத்தணும், சாகர வரைக்கும் செலுத்தணும், கண்டிப்பா செலுத்தணும் இல்லைங்களா? அப்போ இன்னும் சில பேர் பிரதர் கூட லாஸ்ட் வீக் ஒரு சாட்சி சொன்னாருங்க, பொருத்தனைனாக்க என்னமா ஆஃப் பேமெண்ட் நான் கொடுத்துறேன் அப்படின்னு நான் பொறுப்படுத்திட்டேன், பொருத்தனை பண்ணிட்டேன். அப்ப என்னாச்சு? ஆஃப் சம்பளத்தை கொடுத்துட்டா குடும்பம் எப்படி ஓடும்? சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? இந்த கூரை பிச்சுட்டு வருமா? இல்ல இல்ல, நம்ம வேலை செய்யணும், நம்ம சாப்பிடணும். தேவன் அப்படித்தான் சொல்லிக்கிறாருங்க. இப்ப நம்மளுடைய நேரம் 100% நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யணும், சாப்பாடுக்கு என்ன பண்றது? அதான் அவர் சொல்றது இல்ல, வேலை செய்யணும். யாராவது வந்து சாப்பிடணும் நினைச்சா என்ன பண்ணுவாங்க? வேலை செய்யணும். மிச்சக்கிற எல்லா டைமையும் கருத்துக்கு கரெக்டா அதான் அவர் சொல்றாரு. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம பணத்தெல்லாம் புடிங்கிட்டு நம்மளை ஏழையா மாத்திட்டு வர, அது தேவனுடைய நோக்கம் இல்ல. நம்ம கொண்டு கொடுக்கறது யாருகிட்ட? ஒரு மனுஷன்கிட்ட. அவர் வாங்கிட்டு என்ன பண்றாரு? அவரு சுகபோகமாக்குறாரு. நம்ம யாருகிட்ட ஒப்படைக்கணும்? கர்த்தர்கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? கர்த்தர்கிட்ட போய் நேரம் எம்மா பண்ண முடியுமா? அப்ப எப்படி பண்ணும்? கர்த்தருடைய வேலைகள் உலகத்துல கண்ணு முன்னாடி நடக்குது, அந்த ஊழியங்களுக்கு என்ன பண்ணணும்? செய்யணும். அதில் ஊழிய செய்யற சகோதரர்களை கர்த்தர்கூட உடன்படிக்கை பண்ண கான்சிக்ரேட்டட் சகோதரர்கள், பரிசுத்தவான்கள், அவங்க யாருங்க? பூமியில இயேசு இருக்கிற மாதிரிங்க. கர்த்தரா இயேசுனுடைய சாயல் வச்சிருக்காங்க. அவங்க ஜனங்களுடைய காசை வாங்கி என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல கணக்கு கொடுப்பாங்க. எப்ப கேட்டாலும் இந்த செலவு இருக்கு, இது ஆயிருக்கு சொல்லுவோம். அப்ப நம்ம யாருக்கிட்ட ஒப்படைச்ச மாதிரி அது காசு கர்த்தர்கிட்ட. இந்த ஒரு பொறுப்பு எல்லா சகோதரர்களுக்கும் மாறி மாறி வரும், ஒருத்தரே வச்சுட்டு மாட்டாரு, மாறி மாறி வரும். ஒவ்வொரு வருடங்களோ அல்லது 5 மாசமோ 6 மாசமோ அந்த பொறுப்புகள் மாறிட்டே இருக்கும். அப்ப எந்த ஒரு ஏமாத்தல இருக்காது, அது நேர்மையா இருக்கும். அப்ப அந்த வகையில நம்ம பார்க்கும் போது இந்த ஒரு 5வது ஸ்டெப் நம்ம என்ன சொன்னமோ அது அப்படியே செய்யணும். ஆனா இந்த ஒரு ஓட்டம் ரொம்ப ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை, கரெக்டுங்களா? அதனாலதான் சொல்றாங்க இது நெருப்பு மாதிரிங்க, இதுல நடக்கிறது நெருப்பு, நெருக்கமான வழி இயேசு சொன்னாங்க. அப்ப இந்த ஒரு வழியில நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு நிறைய சோதனைகள் இருக்கு. போன வர உங்களுக்கு சொன்ன நிறைய சோதனைகள் நம்மளுக்கு வேணுமா வேண்டாவா? டெஸ்டிங் வேணுமா வேண்டாவா? எப்படி வரும்? சில டைம்ல நெருப்பு மாதிரி, சில டைம்ல கர்த்தர் நம்ம கைவிட்ட மாதிரி பண்ணிடுவார். அப்ப அந்த டைம்ல எல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று நம்மளுடைய விசுவாசம் சொன்னாங்களே அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், ஆனா அதை பார்க்கலும் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் சொல்லி பாக்குறோம். அப்ப ஆறாவது அந்த ஐந்தாவது ஸ்டெப் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஸ்டெப் சொன்னபடியே நடக்கும். ஆறாவது ஸ்டெப்புக்கு நம்ம வரும்போது அது என்னன்னா, அஞ்சாவது ஸ்டெப் வந்து வந்த போது கூட நம்ம கிட்ட என்ன போல இன்னும் இருக்குதுங்க, நல்லா யோசித்து பாருங்க. அப்ப சிக்ஸ்த் ஸ்டெப் ஆறாவது ஸ்டெப்புக்கு நம்ம வர்றது அது என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். அப்ப கர்த்தருடைய உடன்படிக்கை பண்ணி அதன்படியே நடந்துட்டு இருக்கும் போது இப்ப யார பின்பற்றி நடக்கிறோம், கர்த்தரா இயேசு பின்பற்றுறோம். அப்ப இயேசு பின்பற்றும் போது நம்மளுக்குள்ள என்ன வரணும், இப்ப குணநலங்கள் வரணும். யாருடைய குணநலங்கள், கர்த்தர். அது தாங்க சிக்ஸ்த் ஸ்டெப். அப்ப கர்த்தர் இயேசுனுடைய குணநலம் எது, என்னது கரெக்ட், தேவ அன்பு. அன்புக்கு நிறைய பேருக்கு மீனிங் தெரியாதுங்க, லவ் அப்படின்னா அதுக்கு மீனிங் தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு அவருக்கு அவருக்கு இவர் கொடுக்கறது, அவர் வாங்குறது, இவர் கொடுக்கறது, இது கூட ஒரு அன்பு தான். ஆனா இது தேவ அன்பு இல்ல. தேவ அன்பை பத்தி நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவியின் கனி நம்மளுக்குள் வரணும், இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட். கர்த்தருடைய சாயல் என்ன, பரிபூர்ண அன்பு, பரிபூர்ண பர்ஃபெக்ட் லவ். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம அந்த பர்ஃபெக்ட் லவ்னா என்ன, எதை குறிச்சு நம்ம பாக்குறோம்னா, ஆவியின் கனியோ. அந்த குணநலங்கள் இப்ப நம்மளுக்குள்ள வர வைக்கணும். ஆவியின் கனிகள் இல்ல, ஆவியின் கனி எவ்வளா ஒண்ணுதான், அது எவ்வளவு, எது அன்பு. அன்பு இருந்தா கூட மத்த குவாலிட்டிஸ், அந்த அன்பு இருந்தா தான் மத்த குவாலிட்டிஸ் நம்மளுக்குள்ள வரும், இல்லைன்னா வரவே வராது. அப்போ அந்த அன்பு என்ன குறிக்குதுன்னா, அன்பு பத்தி பைபிள்ல மூணு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. கிரீக்ல நீங்க பாத்தீங்கன்னா மூன்று வார்த்தைகள் இருக்குது. ஹெரோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குதுங்க. ஹெரோஸ்ங்கிற வார்த்தைன்னா அது என்ன அர்த்தம்னா, ஹெரோட்டிக் இல்லைங்களா, ஹீரோ. படத்துல யாரு வராங்க, ஹீரோ இல்லைங்களா. ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினுக்கு அப்படியே ரத்தத்தை கிழிச்சு ஐ லவ் யூ எழுதி கொடுத்துறாரு இல்லைங்களா. அது வந்து ஹீரோ, அதாவது ஹெரோஸ் அந்த வார்த்தைக்கு. அப்படி என்னன்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடம் இருக்கக்கூடிய ஒரு டிசையர், ஒரு 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 அன்பு, ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு. இந்த ஒரு அன்பு அவங்க என்னதான் சண்டை போட்டாலும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்குள்ள என்ன ஒரு அன்பு இருக்குது. அப்ப இந்த இதை பத்தி சொல்றது இல்ல, கர்த்தரா இயேசுவின் அன்பு இது இல்லைங்க, இது கொடுக்குது உலகத்துல. ஆனா இந்த அன்பு இல்ல. இன்னொரு வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா ஃபீலியா இல்லைங்களா, ஃபீலியான்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஃபீலியானா அது கூட அன்பு தான் அப்படின்னு நடத்தோம்னா, சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா புக் படிச்சுட்டே இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஐ லவ் மை புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதை ரொம்ப நேசிக்கிறாங்களாமா, புக். எப்ப பார்த்தாலும் சில பேர் புத்தகத்தை படிச்சுட்டே இருப்பாங்க, மனுஷங்கிட்ட கூட பேச மாட்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஐ லவ் மை கார் அப்படிம்பாங்க, கார் இருந்துச்சுன்னா போட்டு தொடச்சிட்டே இருப்பாங்க. ஏப்பா நீங்க அஞ்சு வருஷம் ஆனாலும் கூட அந்த கார் புத்தம் புதுசாவே இருக்கும், ஏன் அந்த கார் மேல அவங்களுக்கு ரொம்ப அன்பு. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா வீடு எப்போது தொடச்சிட்டே இருப்பாங்க, நீட்டா வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் சில பேர் ஃபீலியா. அப்போ அதனால பிலாசபி அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் வந்துச்சு. பிலாசபி என்னன்னா லவர் ஆஃப் பிலாசபர்னாக்கா லவர் ஆஃப் விஸ்டம், ஞானத்தை நேசிக்கிறவர், ஞானம் அவருக்குள்ள வர்றது. அப்போ பிலாசபினாக்கா பிலாசபர்னா லவர் ஆஃப் விஸ்டம். ஆனால் சகோதர சகோதரே, முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மூணாவது வார்த்தை என்ன வார்த்தைங்க, பிரதர் சொல்றாரு அகாப்பே, வெரி குட் இல்லைங்களா, பிரதருக்கு அது தெரிஞ்சிட்டு. அகாப்பே என்ன வார்த்தை, இதை மறந்துடாதீங்க, இதுதான் நம்மளுக்குள் வர வைக்க வேண்டிய அன்பு. அகாப்பே என்ன தெரியுமா, அன்கண்டிஷனல் லவ், எந்த ஒரு நிபந்தனை இல்லாம அன்பு செலுத்துறது. அப்ப அது எப்படி முடியுமா நம்மனால, எந்த நிபந்தனை இல்லாம. இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம மக்கள்கிட்ட அன்பு செலுத்துறது எப்படி, இப்ப ஒரு கல்யாணத்துல போய் முய் வச்சா நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் வந்து என்ன பண்றான், ஆமா அந்த நோட் எடுத்து பாக்குற எத்தனை ரூபாய் வச்சிருக்கா எல்லாம் தேடி பார்த்து முய்க்கு முய் சொல்லுவாங்க, அது அந்த அன்பு இல்ல, இது அன்கண்டிஷனல் லவ். விரோதிகளை கூட என்ன பண்ணும், நம்மளுக்கு ஏதாவது துரோகம் செஞ்சிட்டா, நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய எல்லா விரோதிகளை கூட நம்ம என்ன பண்ணுவோம், அன்பு. சும்மா அளவு பெறுதல் இல்ல, மனப்பூர்வமா அவங்க நல்லா இருக்கும் போது நம்ம எப்படி பழகிட்டோமோ. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நகமும் சதையுமா இருப்பாங்க, ஒரே பிளேட்ல நிறைய பேர் சொல்றது கேட்டுருக்கிறோம், ஒரே பிளேட்ல சாப்பிட்டாங்க. இப்ப அவன் நவாரம் நான் என்ன, ஏதோ சின்ன பிரச்சனையா இருக்கும் கட் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப். 20 வருஷம் பழகி இருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு 100 ரூபாய் மேட்டர் இருக்கும் அப்படியே கட் பண்ணிடுவாங்க. இன்னும் சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மேட்டருக்காக அண்ணன் தம்பியை பிரிஞ்சிருவாங்க, இன்னும் சில பேர் புருஷன் போனாட்டி பிரிஞ்சிருவாங்க, அப்பா மகன் பிரிஞ்சிருவாங்க, சின்ன மேட்டருக்கு எவ்வளவு வருடம் வாழ்ந்துருவாங்க இந்த உலகத்துல, அவ்வளவுதான். அவங்களுக்கே தெரியாது மீறி போனவங்க 10 வருஷம் இல்ல 20 வருஷம் உயிரோடு இருப்பாங்க, அதுக்குள்ள எவ்வளவு பக்கம் ஒன்னா இருந்தாங்க பிரிஞ்சிடுவாங்க. ஆனால் இந்த அன்பு அப்படி இல்ல, என்ன ஒரு தவறு பண்ணாலும் கூட என்ன பண்ணுங்க, அந்த அன்பு அப்படியே காமிக்கணும், அவங்களை கரெக்ட் பண்றதுக்கு பார்க்கணும். கரெக்ட் பண்ணி மீண்டும் அதே இப்ப நம்ம கூட வந்துக்கிறோம், சகோதர சகோதரிகளை உட்காந்துக்கிறோம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம எப்படிங்க, நீங்க யாரோ நான் யாரோ. அதே போல தான் நம்மளுக்கு கூட இருக்கிறாங்க சகோதரர்கள். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யாரோ நம்ம யாரோ, அவங்க அப்பா அம்மா யாரோ எங்க அப்பா அம்மா யார், அப்படி இருந்தோம். ஆனா இன்னைக்கு சகோதரர்ல இருக்கிறோம். ஜீவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜீவன் கொடுக்கற சகோதரர். ஒரு சின்ன மேட்டர் கண்டிப்பா வருங்க, மனுஷங்களுக்குள்ள பிரச்சனை கண்டிப்பா வரும், கருத்து வேறுபாடுல வரும், கண்டிப்பா வராம இருக்காது. அப்ப அந்த டைம்ல இதை பயன்படுத்தி டக்குன்னு கட் பண்ணிட்டு ஓடிட்டா கர்த்தரா இயேசுவின் அன்பு இல்ல. இயேசு அப்போஸ்தலர் யோவான் சொல்லிட்டாங்க, காண்கிற சகோதரன் இடத்துல நீ அன்பு கூறலனா அப்படின்னு என்ன அன்பு குறிச்சிருக்கு. அப்ப நம்ம சாதாரணமா நல்ல பழகுறவங்கிட்ட தான் நம்ம பழகிட்டு இருப்போம், நம்ம கிட்ட அன்பு செலுத்துறவங்கிட்ட தான் என்ன பண்ணுவோம், அன்பு செலுத்திட்டு இருப்போம். அது ஒரு அன்பு இல்ல, அது ஒரு ஸ்நேகம் இல்ல. இயேசு சொல்லிட்டாங்க, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சேவிச்சா உங்களுக்கு லாபம், உங்களுடைய சத்துருக்களையும் இல்லைப்பா அப்படி சொல்ற. அப்போ இந்த ஒரு மனசு நம்மளுக்குள் வரவு, இந்த ஒரு குணநலம் வந்துருமா, டக்குன்னு வந்துருமா, இந்த கிளாஸ் 53 கேட்டா வந்துருமா, வராதுங்க. விவரங்களை நல்லா புரிஞ்சுக்கலாம். இது எப்படி தெரியுமா, ஒரு மரம் வளர்த்துற மாதிரி முதல்ல என்ன பண்றோம், ஒரு சின்ன விதை போடுறோம், அப்புறம் அதுல இருந்து என்ன வருதுங்க, சின்ன ஒரு முளை வருது, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இலைகள் வந்து அப்புறம் பெரிய மரம் ஆயிட்டு அப்புறம் ஒரு கனி கொடுத்து அப்புறம் காயாகி அப்புறம் கனி பூக்கள் வந்து காயாகி அப்புறம் கனி கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்குது. அதே போலதான் கர்த்தரா இயேசுவின் குணநலங்கள் பெரிய கோபுரம் கட்டுற மாதிரி அதை நம்மளுக்குள் வர வைக்கணும் சகோதர. அதனாலதான் அங்க நம்ம பார்க்கும் போது எல்லா வகையிலையும் இந்த ஒரு அகாப்பே, இந்த வார்த்தை மறக்காதீங்க, இந்த ஒரு நிபந்தனையற்ற அன்பு நம்மளுக்குள்ள வரணும். பிதாவாகி தேவனுக்குள்ளும் கர்த்தருக்குள்ளும் என்ன ஒரு அன்பு இருந்துச்சு, அதே போலத்தான் அவருடைய சரீரமான சபைக்குள் இருக்கணும். கருத்து பயிர்பாடு வரும், பிரச்சனை இருக்கும், ஒருவேளை போட்டி மன்ன பண்ணும் கூட நம்மளுக்குள்ள வரும். அந்த டைம்ல என்ன பண்ண, அதெல்லாம் கம்மி பண்ணும். இப்ப ஒரு மனுஷன் கிட்ட, இப்ப இந்த பிரதர் கிட்ட நான் வந்து இவர்கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நான் ட்ரை பண்ணா என்ன பண்ணலாம், அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்க. நீங்களும் எங்கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சீங்கன்னா எங்கிட்ட என்ன இருக்கும், அதுதான் இருக்கும், வேற ஒண்ணுமே இல்ல. ஆனா அதை நம்ம பெருசு பண்ணிட்டு இருக்காம அதற்கு மேல் நம்ம அன்பு நிறைவான காரியங்களை பார்த்து அன்பு செலுத்தக்கூடிய அந்த மனசு நம்மளுக்குள் வேணும். உலகத்தார் காமிக்கிற அன்பு இல்ல, சின்ன பிரச்சனை கட் பண்ணிட்டு ஓடுறது இல்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்னா இருக்கணும். சில பேர் உலகத்தான் கூட பிடிக்கிறாங்க, நல்லா திட்டிடுவாங்க, அடுத்த நிமிஷமே சேர்ந்துக்குவாங்க. சில பேர் கவனிச்சுக்கிறீங்களா, அது அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்ப சத்தியம் தெரிஞ்ச பரிசுத்தாவி நம்மளுக்குள் வந்தா அப்படி இருக்கு. அதனாலதான் நம்ம படிக்கும் போது கலாத்தியர் 5:22 படிங்க, ஆவியின் கனி அன்பு இருந்துச்சுன்னா நம்மளுக்குள் என்ன இருக்கும், சந்தோஷம். அப்போஸ்தலர் பவுல் சொல்லிட்டாங்களே, சந்தோஷமா இருங்க எப்போதும். அப்படின்னு அர்த்தம், நல்லது நடக்கும் போதும் சாதகம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கும் போதும் அன்பா சந்தோஷமாக இருக்கணும். ஏன், தேவன் கொடுக்கற சத்தியத்தை நிமித்தம் சொன்னாங்களே, உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்ல, உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷ சமாதானம் உங்களுக்குள்ள இருக்குது. அப்புறம் சமாதானம், அப்ப சமாதானம்னா எப்பங்க, அந்த அன்பு இருந்துச்சுன்னா நம்மளுக்குள்ள எப்போதும் சமாதானம் இருக்கும், அமைதியா இருப்போம். நம்ம இளைப்பாறோம், ரெஸ்ட் எடுத்துட்டே இருப்போம், ரெஸ்ட்னா நல்லா தூங்குறது இல்ல, இந்த சத்தியத்துல நம்ம இளைப்பாறோம், இந்த சத்தியத்துல ரெஸ்ட் இருக்கும். யாரு வந்து என்ன ட்ரபிள் பண்ணாலும் நம்ம மைண்ட் எல்லாம் ஒண்ணும் மாறாது, ரொம்ப அமைதியா சாந்தமா அமைதியா நம்ம சமாதானமா இருப்போம். அப்புறம் நீடிய பொறுமை இல்லைங்களா, என்ன இருக்கணும், இன்னொரு பிரதர் வந்து தப்பு செய்யறாரு, அவர் வந்து இன்னும் திருந்தல, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு, தெரிஞ்சு போது கூட என்ன பண்ணிப்போம், நீடிய பொறுமையாக. போன வாரம் உங்களுக்கு நான் சொன்னேன் சாக்ரடிஸ் கதை இல்லைங்களா, எப்படி பொறுமையா இருந்தார் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் நீடிய பொறுமை நம்மளுக்குள்ள வர வைக்கணும். அப்புறம் தயவு, ஒருத்தர் மேல அந்த அன்பு இருக்கணும், அன்பு இருந்தா தான் என்ன ஆகும், மற்றவர்கள் மேல் தயவு காமிப்போம். அப்புறம் நற்குணம், இதெல்லாம் நிறைய விஷயத்தை நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்றேன். நற்குணம், நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் எப்படி வரும், அன்புனாலதான் வரும். சமுதாயத்தை நேசிக்கிறது நற்குணங்கிறது என்ன, சமுதாயம் சத்தியமே தெரியாத உலகத்தின் எல்லா ஜனங்களையும் நம்ம என்ன பண்ணுங்க, நேசிக்கணும், அன்பு செலுத்தணும், யாரையும் நம்ம வெறுக்க கூடாது. அப்புறம் விசுவாசம் இல்லைங்களா, விசுவாசம் ரொம்ப முக்கியம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து அன்பு இருந்துச்சுன்னா தான், இந்த விசுவாசம் என்னன்னா அவநம்பிக்கைக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு விசுவாசம், பொய்க்கு எதிராக போராடக்கூடிய விசுவாசம், அது அன்பு இருக்கணும் நம்மளுக்கு, இந்த அக்கா பேர் இருக்கணும். அப்புறம் சாந்தம், இச்சை எனக்கு ரொம்ப முக்கியங்க, செல்ஃப் கண்ட்ரோல். இந்த பரிசுத்தாவே நம்மளுக்குள்ள வந்துட்டா என்ன இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் இல்லைங்களா, செல்ஃப் கண்ட்ரோல் ஐம் புலன்களை அடக்கக்கூடிய சக்தி இருக்கணும். அதுக்காக நம்ம காவி வெட்டி கட்டி மலை மேல உட்கார்றது இல்ல, ஆனா அவன் மலை மேலதான் உட்காந்துருப்பான், ஆனா உள்ளமெல்லாம் பறந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம இதுக்குள்ளேயே தான் இருப்போம், உலகத்துக்குள்ளேயே தான், ஆனா இந்த ஐம்புலன்களையும் நாம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சக்தி நம்மளுக்குள்ள இருக்கு. எப்போ இந்த அகாப் அன்பு இருந்துச்சுன்னா, ஒவ்வொருத்தர் மேலே அன்பு இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு சகோதரிகள் மேல. அப்போஸ்தலர் பவுல் அதை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. 1 தீமோத்தேயு 4:1-3
ஒரு நிமிஷம்
அந்த வசனம் இல்லைங்க. 2 அதிகாரம் பாருங்க, 5 அதிகாரம். 1 தீமோத்தேயு 5:1-3. அப்போ இந்த அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப சிம்பிள் மேட்டர் சொல்லி கொடுத்துட்டாருங்க. நம்மளுடைய சரீரத்தை கட்டுப்படுத்தணும்னா இந்த ஒரு ஐம்புலங்களை அடக்கணும்னு என்ன பண்ணணும்? நல்ல பெரியவங்க எல்லாம், பெரிய வயசானவர்களே, ஏன்னா அப்பாவை போலவும் வயசு கம்மி இருக்கிறவங்களா சகோதரர்களை போலவும், வயசு கம்மியான ஸ்திரீகளை என்ன பண்ணும் சகோதரர்களை போலவும், வயசானவங்கள அம்மாங்களை தாய போலவும், உண்மையான உத்தம விதவைகளை என்ன பண்ணுங்க கணம் இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஒரு பார்வை நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? இந்த செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளுக்குள் வந்துடும். அதே போலத்தான் இன்னும் பேரும் புகழ் பணாசா அதெல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம இச்சை அடக்கம் நம்மளுக்குள்ள வரணும். அப்ப மற்றவர்கள் மேல அந்த அன்பு இருந்தா தான் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் வரும். அதனாலதாங்க சொல்றாங்க இச்சை அடக்கம் ரொம்ப முக்கியம். அப்புறம் அவ்வளவுதான் இல்லைங்களா, சாந்தம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணங்கள் ஒன்றும் இல்லை. ஆகவே புதிய சிருஷ்டிகளாக நாம யாவருக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும், அன்பு காமிக்கிறவர்களாக இருக்கணும். விசேஷமாக யாருக்கு தெரியுங்களா? கலாத்தியர் 6:10. யாருக்காக? விசேஷமாக. அப்போ சபையின் மக்களுக்காக நம்மளுடைய ஜீவன் நன்மை நம்ம செய்யணும், அது ரொம்ப முக்கியம். அன்பு செலுத்தணும், நம்ம சகோதரர்களுக்குள்ள பரிபூர்ணமான அன்பை நம்ம காமிக்கணுங்க, முயற்சி எடுக்கணும். ஆனாலும் இந்த 6வது ஸ்டெப் எடுக்கும்போது கூட என்ன ஆகுறதில்ல, இன்னும் பாவம் போகிறது இல்ல, தொலைறது இல்ல. ஆனா இந்த ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ எத்தனை ஸ்டெப்? இப்ப லாஸ்ட் 7வது ஸ்டெப் எடுக்கணும். அப்ப 7வது ஸ்டெப் எடுக்கும்போது, 6வது ஸ்டெப் எடுக்கும்போது நம்மளுக்குள் பரிபூர்ண அன்பு நம்மளுக்குள்ள வந்துட்டு இருக்கும். அப்ப வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் காலம் நம்ம வாழ்றதுக்கு தேவன் டைம் கொடுத்திருப்பார். அப்ப என்னைக்கு நம்ம இந்த குவாலிட்டிஸ் நம்மளுக்குள்ள வந்துருச்சோ, அந்த குவாலிட்டிஸ்ல அங்கேயே நிக்கணும், அங்க நின்னு சாகர வரைக்கும் ஓடணும். 7வது ஸ்டெப் என்னன்னா, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரசிக்கும். அப்ப அந்த லாஸ்ட் ஸ்டெப் நம்மளுடைய மரணம். யாருக்குள்ளான மரணம் அது? கிறிஸ்துவுக்கு. கிறிஸ்துவின் குணநலங்கள் நம்மளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு சாகரமே, அந்த சாவு ரொம்ப முக்கியமான சாவுங்க. நம்மளுடைய சாவு ரொம்ப முக்கியமானது. சாதாரணமா சாவு ரொம்ப கஷ்டமானது, ஆனா பரிசுத்தவனுடைய சாவு எப்படி இருக்கும்? கர்த்தருடைய பார்வையில அருமையானதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த மரணத்தில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு மாபெரும் மாறுதல் வரப்போகுதுங்க. அப்ப அங்க நம்ம பார்க்கும்போது, அப்போ எந்த பாயிண்ட்ல நம்ம இந்த ஒரு குவாலிட்டிஸ் நம்ம வாங்கிட்டோமோ அந்த பாயிண்ட்ல இருந்து கரெக்டா, அதெல்லாம் சொன்னது அப்போஸ்தலர் பவுல், நீங்கள் எதுவரைக்கும் தேறிட்டீங்களோ அது முதல் ஒழுங்கா நடந்துடுங்க. இப்ப 6வது ஸ்டெப் வந்துட்டு பழையபடி 1வது ஸ்டெப்புக்கே போயிட்டா என்ன பிரயோஜனம் இருக்குது இல்லைங்களா? பழையபடியே விசுவாசமே இல்லாம போச்சு, எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த எந்த பாயிண்ட்ல வந்துட்டோமோ அந்த பாயிண்ட்ல இருக்கணும். இப்ப வந்து இப்போ சில பேர் வந்து சாக போறவருக்கு ECG எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம படம் பாக்குறோம், பார்க்கும்போது ஹார்ட் எப்படி போதுங்க, இந்த கோடு 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 போட்டே இருக்கும், மூச்சு நின்று என்ன பண்ணிடும், அப்புறம் கோடு வந்து டரர் அவ்வளோதான் லாஸ்ட் வரைக்கும். அது என்னன்னா, நம்மளும் நம்மளுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தாங்க, இப்படி இப்படி போயிட்டே இருந்துச்சு கசா மூசான்னு. ஆனா ஒரு பாயிண்ட்ல இந்த கர்த்தருடைய குவாலிட்டிஸ் வாங்கிட்டோம், இனி எப்படி ஓடணும்? இனி கசா மூசா வரக்கூடாது, இனி நேரம் போகணும் ஸ்ட்ரெயிட்டா. எது வரைக்கும்? பழைய போடி நம்ம 1வது ஸ்டெப்போ 2வது ஸ்டெப்போ 3வது ஸ்டெப்போ போகக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதனால தான் கர்த்தர் இயேசு சொல்லிட்டாங்க, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரசிக்கப்படும். ஜெயிக்கிறவனுக்கு ஜீவ கிரீடு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை தரேன். ஜீவ கிரீடம் எதுங்க? அழியாமை ஜீவன். அப்ப நம்மளுடைய மரணத்துல என்ன நடக்குது? ஒரு மாபெரும் மாறுதல் நடக்குது, சபையினுடைய இதுல மாறுதல் நடக்குது. அந்த மரணத்துல விடுதலை ஆகி அந்த வெரி செகண்ட்ல மறுரூபம் ஆகிறது. யாரு மாதிரி? அவருடைய சரீரமே நம்ம வாங்கிட்டா அப்போ நம்மளுக்குள்ள என்ன இருக்காதுங்க? அப்பதாப்பா, அதுதான் அந்த 7வது ஸ்டெப். அன்னைக்கு தான் நம்மளுக்குள்ள என்ன போகும்? பாவம் போகும். இல்லனா இருந்துட்டே இருக்கும் நம்மளுக்குள்ள, நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். அப்ப கண்டினியூஸா பேட்டில், கண்டினியூஸா சண்டை போராட்டம். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லிட்டாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன், நான் ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு இயேசுனுடைய குணநலங்கள் எனக்குள்ள வர வச்சிட்டேன், இப்ப எனக்கு என்ன கொடுத்துருவாரு? எனக்கு மட்டும் இல்ல, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை. என்ன மனசு பாருங்க, அந்த பெரிய மனசு பாருங்க, எனக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் கொடுத்து, அந்த மாதிரி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துடுவார் அப்படின்னு பாக்குறோம். அவன் நல்ல போராட்டத்தை நம்ம இந்த உலகத்துல போராடணுங்க. அந்த ஒரு பேட்டில நம்ம சாகும் போது தேவன் நாங்க பரலோகத்துல நம்ம ஃபைல் என்ன இப்படி போடணும், அப்படி டிக் ஆகணும், மூச்சு நிக்குது இல்லைங்களா, அப்ப இப்படி டிக்கான என்ன ஆகும், அடுத்த செகண்ட் அப்படியே சேஞ்ச் ஆயிடும். ஆமா, நம்ம சரீரத்தை எல்லாம் தட்டி போட்டு செலுத்திட்டு கிடப்போம், ஐயோ போயிட்டே அப்படின்ட்டு. ஆனா அவங்க ஆளுங்க நம்ம அதை கூட பாத்துட்டே போயிட்டு, ஏப்பா அழுகுறீங்க வேஸ்ட், அதை விட நான் மகிமையான நிலைமையில இருக்கிறோம். ஆனா இப்ப கண்ணு காமிக்க முடியாது இல்லைங்களா. அப்போ கர்த்தரா இயேசு கூட போய் சேர்ந்து அதை பத்தி முதலாம் உயிர் தெரிதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவனும். முதலாம் உயிர் தெரிதல் அதை பத்தி சங்கீதம் 17:15 நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் அப்படின்னு நாங்க விழிக்கும் போது எப்பா உயிர் தெரிதல், காலையில் காலையில் எந்திரிக்கிறது இல்ல, எல்லாம் வந்து அப்படியே ஒரு சொல்லர்த்தமா எடுத்துக்கிறது அப்படி இல்ல. நான் விழிக்கும் போதுன்னா நம்மளுடைய உயிர் தெரிதல்ல உங்களுடைய சாயலால், அதே கர்த்தருடைய சாயல் வந்து எப்படி இருக்கும், திருப்தி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்காதுங்க, பாவம் எக்காலத்திலுமே வராது, அதுதாங்க நம்ம பாக்குறோம். அப்போ இந்த யோர்தான்ல போய் மூழ்கிட்டு வர்றது என்ன குறிக்குதுன்னா, பாவ நிலைமை மனுஷனுடைய பாவ மனிதனுடைய நிலைமைய படம் பிடிச்சிக்காது. யோர்தானுக்கு இன்னொரு பேர் கொடுக்குது, ஜட்ஜ்மெண்ட்னு அர்த்தம். அப்போ அதுக்குள்ள போயிட்டு வெளியில வரணும், பாவ மனிதன் நிலைமையில இருந்து அதுல நம்ம அதை வந்து சாவடிக்கணும் அந்த நிலைமை. அதுக்காக எல்லா முயற்சியும் எடுக்கணும், 7 steps எடுக்கணும். எடுத்துட்டு வெளியில வந்தாதான் பாவம் நம்மளுக்குள்ள இருந்து போகும், ஒரு மாபெரும் ஜீவன் நம்மளுக்குள்ள வரும். எலியா கூட இதே மாதிரி ஒரு கதை எலியா இன்னொரு இடத்துல நடத்தி காமிச்சாருங்க, 2 Kings 4 ஒரு பையன் செத்து போயிட்டா இல்லைங்களா, அந்த எந்த ஊருங்க சரி பாத்து இல்லைங்களா, அவங்க அந்த அம்மாவோட மகன் செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டு அவர் மேல எவ்வளவு டைம் அவர் மேல போய் இது பண்ணும்போது பையன் எத்தனை டைம் தும்மிட்டான், பையன் 7 times தும்மிட்டான் இல்லைங்களா, 7 times அந்த 7 steps அது கூட அதுதான் குறிக்குதுங்க. 7 steps கண்டிப்பா அருமையா படம் பிடிச்சு காமிக்குது. அப்ப ஜீவன் மீண்டும் வரணும்னா இந்த 7 தரம், ஆனா 7 உங்களுக்கு நல்லா தெரியும், இது ஒரு பரிபூர்ண என்ன இல்லைங்களா, பரிபூர்ணம் தேவனுடைய ஒரு என்ன. 7 steps தேவன் 60 நாட்கள் கூட எவ்வளவு பண்ணிக்கிறாரு, 7 நாட்கள் பண்ணிக்கிறாரு இல்லைங்களா. எங்கவன் நீங்க நல்ல நல்ல விஷயங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணி பாக்கலாம், வெளிப்படுத்தல நம்ம பாக்குறோம், 7 சபை 7 குத்துவிலக்கு இல்லைங்களா, 7 தூதர் இல்லைங்களா. அது மட்டும் இல்ல உலகத்தில் கூட நம்ம எடுத்துக்கலாம், மியூசிக்ல எவ்வளவு இருக்குது சரிக்கம்மா பதினி எவ்வளவு 7 இல்லைங்களா, இதெல்லாம் அந்த 7 மிக்ஸ் பண்ணும் அப்பதானே வரும் அருமையான மியூசிக் வரும், இல்லைன்னா வராது. அப்போ 7 ரொம்ப முக்கியமானது. அப்போ கிறிஸ்தவருடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் 7 steps ரொம்ப முக்கியமாகுது. அதனால இந்த ஒரு ஸ்டெப்ஸ்ல நீங்க அனைவரும் வந்து வரும் காலங்களிலே தேவனுடைய கர்த்தருடைய சரீரமான சபையா மாறதுக்கு அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கிறிஸ்துவ நம்பரான சகோதர சகோதரிகளே, நகமானினுடைய 7 மூழ்கல் பற்றி நீங்க தெளிவாக அறிந்திருப்பீர்கள். நாம் கடக்க வேண்டிய அந்த படிகள் எத்தனை என்பதை நம்முடைய நம்ம செல்ஃப் எவாலுவேஷன் போட்டு பார்க்கும் போது நம்ம 8வது படியில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஆகவே வரும் காலங்களிலே சத்தியத்தை பற்றி அறிகிற அறிவினாலே இந்த 7வது நிலைமைக்கு அடைய தேவன் நமக்கு எல்லா விதமான உதவியும் செய்வார். உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்கன்னா முடிப்பதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏனென்றால் 9 மணிக்கு மேலாகிறது, அநேகர் வந்து கொஞ்சம் சில